கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாரத்திலும் உங்கள் யாவரையும் சந்திக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு, அதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த அந்த ஒரு டாபிக் என்னன்னா, சப்ஜெக்ட் என்னன்னா, மூன்று வழிகள் இல்லைங்களா? மூன்று வழிகள் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மூன்று வழிகள், என்னென்ன வழிகள் இருக்குதுன்னா, விசாலமான வழி, அப்புறம் இடுக்குமான வழி, நெருக்கமான வழி இல்லைங்களா, அப்புறம் பெரும் பாதையான வழி. மூணு வழி நல்லா புரிஞ்சா. ஏன்னா வந்து இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் போயிட்டு இருக்குது, விசாலமான வழி, அது ஒரு பாவ வழி. கர்த்தர் இயேசு வர்ற வரைக்கும் வேற எந்த வழியுமே கிடையாது, அது வந்து ஒரு விசாலமான வழி, அது பாவ வழி. இப்படியே போயிட்டு இருந்துச்சு, இயேசு வந்து ஒரு வழி ஓபன் பண்ணி வச்சாங்க. அந்த வழி எந்த வழிங்க? நெருக்கமான. அது எங்க ஒரு மனிதனை கூட்டிட்டு போகுது? ஜீவனுக்கு போகிற வாசல். அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர். அப்ப ஜீவனுக்கு போகிறதுனா எந்த மாதிரி ஜீவன்? கரெக்ட். அது மட்டும் இல்ல, அழியாமை ஜீவன். யாருடைய சுபாவா? தெய்வீக சுபாவம், கர்த்தர் இயேசுனுடைய சுபாவம். அந்த ஜீவனுக்கு கூட்டிட்டு போறது வழி, மேல் நோக்கி செல்லக்கூடிய பாதை, அது வந்து ரொம்ப நெருக்கமான வழி. கர்த்தர் இயேசு பின்பற்ற வழி, அது ஒரு பரிசுத்தமான வழி, ஆனா கொஞ்சம் கஷ்ட வழி இல்லைங்களா? ஏன்னா இயேசு பின்பற்றி நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. அதாவது கர்த்தருடைய சாயலே வந்து இந்த மனுஷனுக்குள் வர வைக்கிறது, கர்த்தருடைய குணநலங்கள் நம்மளுக்குள் வர வைக்கிறது, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. ஆனாலும் அதுதான் பரிசுத்தமான வழி, அது தெய்வீக சுபாவத்துக்கே நம்ம ஒரு மனிதரை கூட்டிக் கொண்டு போகிற வழி. அப்புறம் அது வந்து கர்த்தர் இயேசுனுடைய முதலாம் வருகையிலிருந்து அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் இருக்கும் அந்த வழி. அதுக்கப்புறம் அந்த வழி இருக்காது, திவ்ய சுபாவத்துக்கு வாய்ப்பு மனிதர்களுக்கு அதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு வழி, அது பெரும் பாதையான வழி. அது எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஓபன் ஆகுதுன்னு பார்த்தா, மூன்றாம் உலகத்துல இல்லைங்களா? மூன்றாம் உலகத்துல ஓபன் ஆகிற வழி. கரெக்ட். ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் மீண்டும் ரட்சிப்பு கொடுத்து, அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, அப்போ அவங்களை வந்து இந்த சத்திய வழியில நடக்க வச்சு, அவங்களா மனம் திரும்பி சத்தியத்தின் பாதையில கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அப்ப அந்த பெரும் பாதையான வழின்னா ஒரு என்ன மாதிரி, அப்ப வந்து அதுல எந்த விதமான பிசாசுடைய தலையீடு, பிசாசுடைய குறுக்கீடு அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப சாதகமான சூழ்நிலையில சத்தியத்தின் படி வாழணும், அது தேவனுடைய தெய்வீக திட்டம். அதான் மூன்று வழிகள் பத்தி எல்லாம் கிளீனா புரிஞ்சா, அந்த மூன்று வழிகள், அது ரொம்ப முக்கியமான கிளாஸ் இல்லைங்களா? அப்போ அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு நம்ம எடுக்க போறது தலைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பா இருக்குது. அதாவது இந்த ஒரு தலைப்புக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா, ஐந்தாம் உலக பேரழிவு, வரப்போகிற ஐந்தாம் உலக பேரழிவு அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் சகோதர சகோதரி இன்னைக்கு. அதுதான் அவங்க சொன்னா, அன் இன்னைக்கு கூட வந்து அநேக சகோதரர்கள் வந்து வரதில்லை. கொஞ்சம் நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏழு மணி நம்ம ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். அப்போ ரிட்டர்ன் போறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. அதனால தயவு செய்து நீங்க ஏழு மணி நம்ம அடுத்த வாரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஷார்ப்பா. கொஞ்சம் முயற்சி எடுத்து வந்துருங்க. இன்னும் அந்த வரக்கூடிய சகோதரர்கள் கூட வந்து வர வைக்கணும்னா, நம்ம ஏழரை மணி டைம் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் சிரமம் இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது ஐந்தாம் உலக பேரரசு அல்லது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அப்ப ராஜ்யம்னா என்ன? அந்த ராஜ்யம் எப்பொழுது வரும்? எவ்வாறு அந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும்? இக்கேள்விகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேவனுடைய வசனங்களின் மூலம் நம்ம விடை தெரிஞ்சுக்க போறோம். அதனாலதான் இந்த ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்முடைய கர்த்தர் இயேசு 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல அவர் வந்து வரும்போது, வந்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, கர்த்தராக இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு 4:17 மத்தேயு 4:17
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
பாத்தீங்களா, இயேசுனுடைய முதல் வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்பா பாக்குறோம். அப்ப கர்த்தருடைய முதலாவது வார்த்தை என்னங்க? பரலோக ராஜ்யம். பாத்தீங்களா எவ்வளவு முக்கியமான. கர்த்தரா இயேசுக்கு முன்பாக ஒருத்தர் ஊழியம் செஞ்சார் இந்த உலகத்தில், அவர் யாரு? யோவான் ஸ்நானகன். அவருடைய பிரசங்கத்துல அவர் முதல் முதல் யூஸ் பண்ண வார்த்தை பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு என்னன்னா, இல்ல அவருடைய வார்த்தையை பாருங்க, மத்தேயு 3:1-2.
அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம்
பண்ணினார். யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம்.
அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினார்.
பாத்தீங்களா, அப்ப யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் கூட என்னவா இருந்துச்சு, பரலோக ராஜ்யம் பத்தி பேசுகிறார் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கர்த்தராக இயேசு 39 ஊமைகள் பேசினார். அப்ப 39 ஊமைகள்னா என்ன, உதாரணங்கள், கதைகள் இல்லைங்களா. அப்ப அந்த ஊமைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு பெரிய பெரிய சத்தியங்கள் இருக்குது. இப்ப கேக்குறீங்களா, இப்போ 39 ஊமைகள் அவர் பேசும்போது அது அந்த ஊமைகளுக்கு பின்னால பெரிய பெரிய சத்தியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னா 39 ஊமைகளும் 39 விதமாக 39 ஏங்கல்ல தேவனுடைய ராஜ்யம் பற்றி பேசிருக்கிறார். நம்ம எல்லாம் அது வரும் வகுப்புகளில் படிக்க போறோங்க. 39 ஊமைகளும் நம்ம தெரிந்து கொண்டா எவ்வளவு பெரிய சக்திகளை அதுக்கு அதுக்குள் மறைந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தபடியும் நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு மத்தேயு 13 அதிகாரத்தில் மட்டும் 7 ஊமைகள் பேசியிருக்கிறார். அப்ப அந்த 7 ஊமைகள் என்ன அப்படின்னா, அது கூட பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதான் பரலோக ராஜ்யம் கடுகு விதிக்கு ஒப்பா இருக்குது, பரலோக ராஜ்யம் நலன்களுக்கு தன்னுடைய விதியை விதித்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது, அதே போல பரலோக ராஜ்யம் புளிச்ச மாவுக்கு ஒப்பா இருக்குது, பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற வெளிவந்த அதாவது வெளிவந்த முத்துக்களை தேடுற வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது, அப்புறம் வந்து மறைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது, அப்புறம் மீன்களை தன்னுடைய வலையில வாரி கொள்ளக்கூடிய வலைக்கு ஒப்பா இருக்குது. இப்படி நல்லா வந்து இயேசு பேசுகிறார். மத்தேயு 13 அதிகாரம் மேலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 7 உமைகளும் ராஜ்யத்தை குறித்தான உமைகள். அப்புறம் அது மட்டுமில்ல, ஈஸ்வரனுக்கு ஜபம் கற்றுக் கொடுக்கும்போது ஈஸ்வரனுக்கு கர்த்தர் இயேசு ஜபம் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா, அன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுமே சொல்றாங்க, 2000 சொல்லிட்டுக்கிறாங்க என்னங்க, அது உம்முடைய ராஜ்யம் வருக. ஆனால் சகோதர சகோதரிகளே, எத்தனை பேருக்கு இந்த ராஜ்யம் பத்தி தெரியும், எத்தனை பேர் உண்மையிலேயே இந்த ராஜ்யம் உலகத்துல வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க, உண்மையிலேயே அந்த ராஜ்யத்துக்காக யாரெல்லாம் காத்துக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா ரொம்ப ரொம்ப கம்மி ஜனங்கள் தான், எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ராஜ்யத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சொல்றது யாருடைய ராஜ்யம் வரணும்னு, ஆமா உம்முடைய ராஜ்யம் வருக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அதனால்தான் ஈஸ்வரனுக்கு கர்த்தர் ஏற்றி சொல்லி கொடுக்கும் போது உம்முடைய ராஜ்யம் வருக அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் பத்தி படிக்க போறோம். ஒரு கிளாஸ் இருக்குது, ஜபம்னா என்ன, ஜபம்னா எப்படி செய்யணும், அந்த ஜபத்துல என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும், அப்புறம் ஜபம்னா முழு அர்த்தம் சத்தியம் என்ன, எல்லாம் குறித்து நம்ம ஒரு வகுப்புல படிக்க போறோம். அது மட்டும் இல்ல, அடுத்தபடியா நாங்க பார்க்கும்போது கர்த்தர் இயேசு உலகத்துல பிரசங்கம் பண்ணார், 3 ஊழியம் செஞ்சாங்க இல்லைங்களா. செய்யும்போது அவருடைய பிரசங்கம் இப்போ ஒரு பேர் வச்சார். அவருடைய பிரசங்கத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா, மத்தேயு 9:35.
பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும்.
என்ன சுவிசேஷம் பிரசங்கிச்சாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்ப கர்த்தராக இயேசு பேசின சுவிசேஷத்துக்கு பேர் என்ன, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம்னா ஃபர்ஸ்ட்ல என்ன, நல்ல செய்தி. சுவிசேஷம்னா குட் நியூஸ், நல்ல செய்தி. எங்கிருக்குது அந்த நல்ல செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதான் இயேசு கூட சொன்னாங்க, இந்த உலகத்தின் முடிவு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கேட்கும்போது இயேசு என்ன வார்த்தை சொன்னாங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும்
அறிவிக்கப்படும்,
சாட்சியாக சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்னன்னா, ராஜ்யத்தின் நற்செய்தி. கரெக்ட் இல்லைங்களா, இயேசு சொன்னது ராஜ்யத்தின் நற்செய்தி அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதான் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சீஷர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தாங்க, உலகம் முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணாங்க சீஷர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பைபிள் வந்திருக்கிறதுக்கு காரணம் யாரு? கர்த்தரா இயேசுனுடைய சீஷர். இன்னைக்கு பாருங்க நம்ம கையில் இருக்கு, அவங்களே பேசுற மாதிரி தான் பவுல் எழுதிக்கிறாரு, யோசு எழுதிக்கிறாங்க, யோவான் எழுதிக்கிறாரு. இதெல்லாம் வந்து படிக்கும் போது அவருடைய சீஷர்களே இப்ப பேசுற மாதிரி தான் இருக்கும். அவங்க என்னைக்கோ ஊழியம் செஞ்சாங்க, ஆனா எல்லாம் இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னா என்னுடைய சத்தியமா இது? என்னதுல ஒரு பர்சன் கூட கிடையாது. எல்லா கர்த்தருடைய சுவிசேஷம் அவருடைய சீசர்களின் உலகத்துக்கு கொண்டு சென்ற ஒரு சுவிசேஷம். அதான் அந்த அவங்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது, நீங்கள் உலகமெங்கும் நீங்க போய் பூமியின் கடைசி பொறியிலும் எனக்கு நீங்க சாட்சியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உலகம் முழுவதும் சீசர்கள் பிரசங்கம் செய்யும் போது ஓ என்னத்தை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்றி கட்டளை கொடுத்துருக்காங்கன்னா, சீசர்களுக்கு மத்திய பட்டம் அதிகாரம் ஏழாம் வசனம்
போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள்.
எப்படி சொல்லணும்? பரலோக ராஜ்யம் பத்தி பிரசங்கம் பண்ண முடியும். சமீபத்திருக்கிறது. அப்போ கர்த்தரே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பேசின இந்த ஒரு ராஜ்யம் அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராஜ்யமாக இருக்குமா இருக்கா? எவ்வளவு முக்கியத்துவம்? கண்டிப்பாக அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராஜ்யமாக இருக்கும். அப்படின்னாக்கா எவ்வாறு இந்த ராஜ்யம் இந்த உலகத்துல வரும், எப்போது அந்த ராஜ்யம் வரும், எப்படி இந்த பூமியில் வரும் அப்படிங்கிறது தேவன் தம்முடைய வசனத்துல வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம பலவிதமான கூட்டங்களுக்கு நம்ம செல்றோம், பலவிதமான வகுப்புகளுக்கு நம்ம போகிறோம் இல்லைங்களா? பலவிதமான பெரிய பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் நம்ம போக கேட்கிறோம், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் வந்து பேசுறாங்க. ஆனா கர்த்தரா இயேசு சொன்னாங்களே வரலாறு பத்தி கவலையே இல்லை. ஆனா கர்த்தர் கொடுத்த கட்டளை ரொம்ப முக்கியமான கட்டளை, வரலோக ராஜ்யம் பத்தி பேசினப்பா உலகத்தின் அப்படின்னு சொன்னார். அப்போ வரப்போகிற இந்த ராஜ்யம் பத்தி கர்த்தர் இயேசுதான் முதல்ல சொல்லி பேசினார்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆனா அதற்கு முன்பாகவே தானியேல் புத்தகத்துல 2600 வருடங்களுக்கு முன்பாக தேவன் வெளிப்படுத்திட்டார் தம்முடைய ராஜ்யத்தை. அப்போ யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா, பாபிலோனிய ராஜா அந்த காலத்துல இருந்தாருங்க. ஹிஸ்டரி சரித்திரம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாபிலோனிய ராஜா ரொம்ப பிரபலமானவர் இல்லைங்களா? அவரு அவருடைய காலத்துல உலக அதிசயம் ஒண்ணு சொன்னது பாபிலோனுடைய தொங்கும் தோட்டம், அதாவது அவருடைய அரண்மனை, பெரிய அரண்மனை. இங்க இருந்து பார்த்தா அரண்மனை மாதிரி தெரியாது, ஒரு பூந்தோட்டம் மாதிரி தெரியும். ஆனா உள்ள வந்து பில்டிங் அந்த மாதிரி அவர் கட்டி வச்சார். அது உலக அதிசயங்களில் ஒன்றாக அது வந்து பேர் வாங்கிச்சு நம்ம பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் அது உலகத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர் உலகம் முழுவதும் அவர் ஆட்சி செய்யும் போது அவருக்கு ஒரு கனவின் மூலம் பார்த்தீங்க, இந்த நம்ம படம் மாட்டி வச்சிருக்கிறோம். நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் ஒரு கனவின் மூலமும், தானியேல் தீர்க்க தரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமும், தானியேல் தீர்க்க தரிசிக்கு காமிச்ச தரிசனத்தின் மூலமும் தம்முடைய ராஜ்யம் பற்றி அருமையாக தேவன் வந்து விளக்கியிருக்கிறார். அப்போ இந்த இரண்டு வெளிப்பாடுகளின் மூலம் அது கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து, அதாவது நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரை, அல்லது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரை எந்தெந்த சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும் அப்படிங்கறத பத்தி தான் தேவன் இங்க இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமும் ஒரு கனவின் மூலமும் அருமையாக தேவன் விளக்கிக்கிறார். அந்த காலத்துல தீர்க்க தரிசிகளுக்கு தேவன் வந்து சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணார், அவங்களுக்கு விஷயங்களை சொல்றது. அதாவது சில பேருக்கு வந்து கனவின் மூலம், சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசிகளுக்கு கனவின் மூலம், சிலருக்கு எப்படின்னா தரிசனத்தின் மூலம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்கு எப்படி வந்துச்சுன்னா கனவுல இல்லை, அவருக்கு முழு தரிசனம் காமிச்சார் தேவன் இந்த மாதிரி. ஆனா நேபுகாத்நேச்சாருக்கு காமிக்கும் போது நல்ல கனவுல. அப்போ இன்னைக்குதான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா, பகலெல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு நம்மளுக்கு எல்லாம் ராசிங்க என்ன வருது, இதை வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு சத்தியமா சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து என்ன பார்த்துட்டேன், ஒரு தரிசனமே நான் பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் ஏன் வந்து இப்ப தேவன் இதெல்லாம் கொடுக்கறது இல்ல அப்படின்னா, ஏற்கனவே எல்லாம் கொடுத்து முடிச்சது. இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் தேவன் இந்த வசனத்துல கொடுத்து வெளிப்படுத்தின விஷயத்துல சீல் வச்சுட்டார். இந்த வார்த்தைகள் கூட நீ என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் கூட்டவும் கூடாது, ஒருத்தர் பாதிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு சீல் போட்டார். இன்னைக்கு யார் நினைச்சாலும் கூட இதுல ஒரு பேஜ் ஆட் பண்ண முடியாது, கம்மியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா சீல் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ இதுக்குள் மறைஞ்சு இருக்குது ஏகப்பட்ட கனவுகள், இதுக்குள் இருக்குது ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இவைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அப்புறம் நம்ம சொந்த தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சகரியா அவ்வளோ தீர்க்க தரிசனம் பார்த்துருக்கிறார்கள், எரேமியா அவ்வளோ, தானியல் எவ்வளோ, இன்னும் வந்து செப்பனியா அவ்வளோ தீர்க்கு, ஆகாய் ஆமோஸ் இருக்கு, ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தீர்க்கு. ஆனால் அதனுடைய விவரமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய சொந்த தரிசனங்கள் சொல்றதுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த ஒரு வகுப்புகளில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற தேவனுடைய ராஜ்யம் பற்றின ரெண்டு வெளிப்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதாவது தேவன் ஆரம்பத்தில் தேவனுடைய ராஜ்யம் எங்கே ஸ்தாபனமாச்சு சொல்ல முடியும். யாராவது இந்த உலகத்தில் இருக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யம் இருந்துட்டான் என்றைக்காக இருந்துட்டான் கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லிடலாம். கரெக்ட் இல்லை, ஏதேன் இல்லை இல்லைங்களா, ஏதேன்ல தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்டாச்சு. சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் இல்லைங்களா, சகலத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீ எப்படி இரு பூமியெல்லாம் ஆண்டு கொள், நீங்கள் பலுகி பெருமி பெருகி பூமியை நெருப்பி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். அப்ப முதலாவது ராஜ்யம் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு, ஆனா கொஞ்ச காலத்திலேயே என்ன இருந்துச்சு அந்த ராஜ்யம் போயிடுச்சு. ஆனா அந்த ராஜ்யம் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மத்தியில ஒரு ராஜ்யம் செஞ்சார் தேவன். நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம கூட போன வாரத்துல கரூர்ல கிளாஸ் முடிக்கும் போது ஒரு சிஸ்டர் வந்து எழுப்பி கேட்டாங்கன்னா, ஏன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார், ஏன் வந்து இந்திய ஜனங்களை தெரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லவேளை நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, அவனைதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கட்டுப்பாடுகள், தேவனுடைய அந்த அந்த ஆளுகை அந்த ஜனங்கள் மேல் இருக்கும்போது அவங்களால சாப்பிட்டு பிடிக்க முடியல, அவங்களால கடைபிடிச்சு நடக்கவே முடியல. ஏன்னா அது பரலோக சம்பந்தமான நிழல், அதை வந்து இந்த விளைவின மனுஷங்கள் கடைபிடிச்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்லவேளை நம்மளுக்கு தேவன் தெரிந்து கொள்ளாது அன்னைக்கு அந்த காலத்துல. ஆனா இன்றைக்கு நம்மளுக்கு நிறைய கிருபை இருக்குது, இயேசு வந்துட்டாங்க, அதுக்கு பின்பாக நம்மளுக்கு நிறைய கிருபை இரக்கம் எல்லாமே தேவன் வச்சிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்குள் ஒரு ராஜ்யம் தேவன் ஏற்படுத்தினார். அதாவது அவர்கள் கானான் தேசத்துக்கு எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் யோசுவா முதல் மூலம் அங்க அந்த அந்த ஜனங்களுக்கு நியாயாதிபதிகள் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா. அப்போ தேவன் என்ன சொன்னார், சாமியல் கிட்ட அவங்க ராஜா வேணும்னு கேட்டிருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து உன்ன தள்ளல வேற தள்ளிட்டாங்க, என்னவே தள்ளிட்டாங்க, சரி பரவாயில்ல அவங்களுக்கு ராஜாக்கள் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சவுல் மற்றும் தாவீது சாலமோன் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ராஜாக்களை தேவன் கொடுத்தார். இந்த சாலமோன் கூட யாருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணதாக வசனம் சொல்லுது தெரியுமா, சாலமோனுடைய சிங்காசனம் தாவீதுடைய சிங்காசனம் இல்லை, மாறாக யாருடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து ஆட்சி பண்ணார்னா ரெண்டு நாளாவது ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் 23 ஒன்று நாள்.
அவர் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு முன்பாக போஜனம் பண்ண பண்ணி தாவீதின் குமார்
ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம்.
அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவை வீட்டிலிருந்து பாக்கியசாலியா இருந்தான்.
அப்போ சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே யாருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரு, கர்த்தருடைய சிங்காசனத்தில். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய சிங்காசனம் யாருடைய சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. அப்ப அந்த ராஜ்யம் யாருடைய ராஜ்யம், தேவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் நடந்துச்சு. ஆனா நிஜமான ராஜ்யம் இல்ல, அது ஒரு நிழலான ராஜ்யம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடந்தது. அது வந்து அவர் இங்கிலீஷ்ல சொன்னாக்கா தியோக்ரசி கவர்மெண்ட் அதுக்கு பேர். அதாவது எப்படின்னாக்கா ராஜாக்கள் ஆசாரியர்கள் முறை, இனி வந்து ராஜ்யத்தில் 1000 அரசாட்சியில அப்படித்தான் நடக்க போகுது. அதனுடைய நிழல் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த ராஜ்யம் நடந்துச்சு. இந்த ஒரு ராஜ்யத்தை தேவன் என்ன பண்ணார்னா கொஞ்ச நாளுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். அந்த ராஜாக்கள் துன்மார்க்கமான ராஜாக்கள் ஆயிட்டாங்க, தேவனுடைய ஸ்தானத்தில் உட்காந்துட்டு சிலைகளை வணங்குறது விக்கிரகங்களை வணங்குற ராஜாக்களாக மாறிட்டாங்க. அதனால தேவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து அந்த ஒரு ராஜ்யத்தை எடுத்துட்டார். அதாவது எசேக்கியேல் 21 25-27 படிக்கும். எசேக்கியேல் 21:25-27
ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது பாகையை கலற்று.
பாகையை கலற்று, அகத்தியாசிய கவர்மெண்ட் பாகையை கலற்றுனா ஆசாரியர்கள் போட்டிருந்தாங்க. ஆசிரியப்பு கூடாத திட்டம் தேவன் கொடுத்திருந்தாங்க. அப்போ பாகை யார் போடுவாங்கன்னா ஆசாரியர்கள் ஆராதனை செய்யறதுக்கு. அப்ப அந்த பாகையை கலற்றிடு, அப்புறம்
கிரீடத்தை எடுத்து போடு.
கிரீடத்தையும் நீ எடுத்து ரெண்டையும் எடுத்துன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் ஆசிரியர்கிட்ட தேவன் சொன்ன தொடர வைக்க மாட்டேன், இனி ராஜாக்கள் கிட்டமும் இனி நான் தொடர வைக்க மாட்டேன்.
அது இனி முன் போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
உரிமைக்காரரானவர் இனி வர்ற வரைக்கும் இனி ராஜ்யம் உங்களுக்கு கிடையாது. உரிமைக்காரரானவர் யார் நினைக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு. இனிமேல் இந்த உலகத்தின் மேல் ராஜ்ய பாரம் செய்யறது அந்த அதிகாரத்துல வர்ற வரைக்கும் இனி இஸ்ரேலுக்கு ராஜ்யம் கிடைக்காது. இனி நீங்க ஆட்சி பண்ண முடியாது. அதனால அந்த கடைசி ராஜா சிதேக்கியா, சிதேக்கியாங்கிற ராஜா கடைசி ராஜாவை தேவன் நேபுகாத்நேச்சார் கையில ஒப்படைப்பு செஞ்சுட்டான். அப்போ அந்த தேசத்தையே அவன் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிட்டான். ஜெருசலேமிய ஜெருசலேம் ஆலயத்தையெல்லாம் கொளுத்தி அதுக்குள்ள இருக்கிற தங்கமெல்லாம் எடுத்துட்டு அவன் போயிட்டான். கம்ப்ளீட்டா வயசானவங்களை மட்டும் விட்டுட்டு இளையவர்கள் இளமை உள்ளவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான் அவனுடைய தேசத்துக்கு சிறை கைதிகளாக. அப்போ பார்க்கும்போது இந்த நேபுகாத்நேச்சாருடைய கையில அந்த ராஜ்யம் போயிடுச்சு. நேபுகாத்நேச்சார் தேவனுடைய மனுஷனா? தேவனுடைய மனுஷன் இல்ல. அப்ப தேவனுடைய அந்த நிழலான ராஜ்யம் கூட இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப மீண்டும் அந்த ராஜ்யம் எப்பதான் வரும்? கர்த்தராகிய இயேசு ராஜாவாக இந்த உலகத்துல வரும்போது தான் அந்த உலகம் அந்த ராஜ்யம் இந்த உலகத்துல வரும். அது வரைக்கும் இந்த தேசம் யாரெல்லாம் இந்த உலகத்தை யாரெல்லாம் ஆட்சி செய்து கொள்வார்கள் அப்படிங்கறத பத்தி தான் தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கனவின் மூலம் அங்கே வெளிப்படுத்தினார். அப்போ அந்த கனவு எப்படி இருக்குதுன்னாக்கா, அந்த காலத்துல உலக பேரரசர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? சாதாரண ஆளுகளா எப்படி இருந்திருப்பாங்க இல்லைங்களா? பயங்கரமான ஆட்சி முறை, உலகம் முழுவதும் பிடிச்சு உலகத்தையே தங்களுடைய கை. இன்னைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு ஆபீஸ் இருந்தாலே அவரை நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கிறாரு, என்ன பந்தா பண்றாரு. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் எப்படி பண்றாரு, என்ன ஒரு மதிப்பு பண்றாங்க. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்களா, அவனுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பேரரசர்கள் அவனுக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும் அந்த காலத்துல இல்லைங்களா? அப்போ இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நல்லா வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா பெட்ல போய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். நல்லா குறைஞ்சி விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். நடு ஜாம் ஆயிட்டுக்கு 1 மணி 2 மணி நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது தேவன் அவருக்கு ஒரு கனவு கொடுக்கிறார். அந்த கனவு எப்படி வந்துச்சு பாருங்க. அதாவது தானியேல் 2:1 படிக்கும்.
நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பாரம் பண்ணும் 2 வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலைந்து அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைக்க சொன்னான்.
என்ன சொன்னான்னா, அவன் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற 2வது வருஷத்துல சொப்பனங்களை கண்டா அவனுடைய ஆவி கலங்கி. அப்படின்னு ஆவி கலங்கி அதிர்ச்சி. நம்ம கூட சில நேரங்கள்ல கனவுகளை பார்க்கும் போது ராத்திரியில திடீர்னு என்ன பயங்கரமான கனவுகள் பார்க்கும்போது இதுக்கு நம்ம முடிச்சிடறோம். முடிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. அப்புறம் ரொம்ப நேரம் பிறண்டு படுத்து டயர்ட் ஆகி அப்புறம் அந்த டயர்ட்லதான் நம்ம தூங்குவோம். அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது இந்த பேரரசர். அப்போ அந்த சொப்பனங்களை பார்த்து தூக்கமே வர முடியாமல் கொஞ்ச நேரம் தவிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நித்திரை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாருங்க, இந்த காலமாக தான் நல்லா ஒரு காலிங் பெல் பக்கத்தில் வச்சு அப்படியே ட்ரிங் அடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த காலத்தில் அவர் பெட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய பெல் இருந்திருக்கும், அப்படியே டங்குன்னு அடிச்சார். அவர் ரூமுக்கு வெளியில டே அண்ட் நைட் ஷிஃப்ட் டியூட்டி இருப்பாங்க ராஜாக்கு ஆலோசனை சொல்றதுக்காக. அமைச்சர்கள் அதையும் சொல்றாங்க, அமைச்சர்கள் மட்டுமில்ல சூனியக்காரன், அப்புறம் சாஸ்திரிகள்,
அப்புறம் வந்து கல்ஜயர் இவங்கள வந்து ரூமுக்கு வெளியே நின்றுக்கிறாங்க. அப்போ டம்மன் நைட் நடிச்சாமத்தில ஒரு மணிக்கு அடிக்கிறாங்க. ஜனங்க தூங்கினா போனா என்ன வந்தானே, அவருடைய பிரச்சனை தான் அவர் கிராமத்துக்கு. அப்போ உடனே எல்லாம் உள்ள வந்து நிற்கிறாங்க. அப்போ உள்ள வந்து நிற்கும் போது அதாவது யாருன்னா சாஸ்திரி, இந்த ஆள் வந்து இந்த கனவு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கனவு இவருக்கு ஞாபகத்துக்கே நிக்கல, அந்த பயிற்சியில் திட்டுக்குன்னு முடிச்சதுல என்ன ஆயிட்டாரு, கனவைய மறந்துட்டார். ஆனா ஒரு கனவு மட்டும் பார்த்தது நல்லா தெரிஞ்சுக்குது, ஆனா அது என்ன கனவுன்னு அவர்னால ஆமா சொல்ல முடியாத அளவுக்கு மறந்து. நம்மளுக்கு கூட அப்படி தாக்கல் செய்யணும் இல்லைங்களா, கனவெல்லாம் சில நேரங்களில் நம்மளால மறந்துடும். நம்ம கனவு ஏன் வருது ஒரு மனுஷனுக்கு தெரியுங்களா, கனவு கனவு என்னன்னா கனவுங்கிறது என்னன்னாக்கா இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில டெய்லி அணுதினமும் நம்மளுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்மளுடைய பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா. இப்ப நம்ம கண்ணில் ஒரு பொருள் பார்ப்போம், அந்த பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரெயின்ல பதிவாயிடும். ஆனா நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் பதிவாகணும் இது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதே போல காதுல கேட்டிருப்போம், சும்மா ஏதோ ஒரு பாட்டு காதுல போயிட்டு இருக்கோம், நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அது என்ன ஆகும், பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வேற எங்காவது போயிட்டு இருப்போம், அந்த பாட்டு கூட நம்ம அப்படியே பாடிட்டே போயிட்டு இருப்போம். ஏன்னா அது என்ன, அந்த பாட்டு ரெஜிஸ்டர் ஆகிட்டுக்கிட்டீங்க நம்மளுக்கே தெரியாம. அதே போல வந்து ஸ்மெல் பண்ணும்போது அந்த ஐம்புலன்கள் மூலம் நிறைய விஷயங்கள் நம்முடைய பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடும். அப்ப இப்படியே டெய்லி ஸ்டோர் ஆயிட்டே விஷயம் என்ன ஆகும், பிரெயின் தான் பிடிக்க முடியுமா. இப்ப கம்ப்யூட்டர் இருக்குது வீட்டில், நிறைய செய்திகளை வந்து நம்ம லோட் பண்ணிட்டே இருந்தோம்னா கம்ப்யூட்டர் என்ன ஆயிடும், கெட்டு போகாது, ஸ்லோ ஆயிடும், டவுன் ஆயிடும். நம்ம ஸ்பீடுக்கு அது வேலை செய்யாது. ஏன்னா ஏகப்பட்ட லோடை இழுத்துட்டு போகணும். அப்பப்ப நம்ம தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணோம்னா அங்கிருந்து அழிச்சுட்டு இருக்கணும். அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணார், நம்ம பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா தேவையான விஷயங்களை மட்டும் உள்ள வச்சுட்டு தேவையில்லாத விஷயங்கள் என்ன ஆகும், அது அப்படியே எரக்ட் ஆகிட்டே இருக்கு திருமூலையில். ஆமா தேவையில்லாத விஷயங்களை எடிட் பண்ணிட்டு இருக்கு பிரெயின். அப்ப எடிட் ஆகும் போது அது எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கும், அப்படி எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். இப்ப உதாரணமா வந்து நீங்க போன வாரம் இதே நாள் காலையில பிரதர் நீங்க என்ன சார் போன வாரம் இந்த நாள் சொல்ல முடியாது, நம்மளால என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. போன வருஷம் இந்த நாள் வந்து நான் என்ன எந்த துணி போட்டிருந்தேன்னு சொல்ல முடியுமா, அதுவும் நான் சொல்ல முடியாது. போன வருஷம் நான் ட்ரெயின்ல போன ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு எத்தனாவது நம்பர் சீட்டு எத்தனாவது யாராவது வந்து கொண்டுக்கிறாங்க பாத்துட்டு இருந்தோம். ஆனா இறங்கி போறேன்னா என்ன ஆயிடாது, இன்னைக்கு நான் வந்து போன வருஷம் நான் போகும்போது எத்தனாவது சீட்டு காணுன்னு ஞாபகம் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய பிறந்த நாள் என்ன பண்ணலாம் அவர்கிட்ட, அது ஞாபகத்துக்கு இருக்கும். ஒருத்தனோட கல்யாணம்னால அது சில முக்கியமான நிகழ்ச்சிகள், ஆனா நிறைய விஷயங்கள் என்ன ஆயிடும், ஆமா அது ராத்திரி எடிட் ஆயிட்டு அப்படியே நம்ம தூங்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு வீட்டில் கூட தூங்கிட்டு இருப்போம், ஆனா பஸ்ல போற மாதிரி இருக்கும் அந்த கனவு, அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் வந்து. அப்புறம் பஸ்ல போயிட்டு போய் சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஏரோப்ளேன்ல போற மாதிரி இருக்கும், அப்புறம் எங்கேயோ மலை மேல நிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லாம் நாலு பேர் பழைய முகம் ஏதாவது வர்ற மாதிரி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து தரிசனம் இல்ல, நேர்வாசனக்கா இருக்கு தேவன் காமிச்ச கனவு அப்படி கனவு இல்ல, அது ஒரு ஒரு விஷயங்களை வந்து வரிசையா சொல்லக்கூடியதா ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ இந்த கனவுக்கும் அவர் பார்த்த கனவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர் பார்த்தது என்னன்னா ஒரு லிங்க், ஒரு தொடர்ச்சி, ஒரு ஒண்ணுக்குள் ஒண்ணு தொடர்பு அப்படின்னு. அந்த பேரரசர் அப்படியே அதை பார்த்துட்டு திட்டுக்குன்னு முடிச்சுக்கான் பயந்தோனையும் எல்லாத்துக்கும் தூக்கு, உடனே எல்லாரும் வந்துட்டாங்க வந்து கதை இன்னும் கொடுக்குறாங்க. அதாவது சாஸ்திரிகள்னா யாருனாக்கா இங்கிலீஷ்ல படித்தா நம்மளுக்கு புரியும், சாஸ்திரிகள் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இங்கிலீஷ்ல படித்தா மெஜிஷியன், மந்திர செய்கிறவர், மேஜிக் பண்றவங்க இல்லைங்களா, மேஜிக் பண்றவங்களுக்கு தெரியும். திடீர்னு மாங்காய் வர வச்சிருவார், திடீர்னு மாங்காய் மறைச்சிருவார், அந்த மாங்காய் எடுத்து நம்ம சாப்பிட பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து சில பேர் மெஜிஷியன்ஸ், அப்புறம் ஜோசியக்காரர், ஜோசியக்காரர்னா என்கான்டர், இவங்க யாருன்னா சில நட்சத்திரங்கள் அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி சில விஷயங்களை கணிக்கிறது. இன்னைக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்களா ஜோசியக்காரங்க, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அவர் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தான், இவன் வந்து சனி பிடிச்சவன், இவன் வந்து செவ்வாய்க்கிறதோ அது இதுன்னு என்னென்ன சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சில கிரகங்களை கணக்கு வச்சு சொல்றாங்க. இதெல்லாம் இதை பத்தியெல்லாம் நம்ம நிறைய படிக்க போறோங்க, இந்த ஜோசியம் பத்தி கூட நம்ம படிக்க போறோம். ஏன்னா தேவன் எல்லாம் ரசிச்சுக்கிறாருங்க, இதெல்லாம் எப்படி மனுஷனால முடியுது அப்படின்னு. இன்னும் கூட நீங்க பேப்பர்ல பாத்துருக்கலாம் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, புளூட்டோ கிரகம், அது கிரகம் அந்தஸ்து இழந்துருச்சு, உடனே யாருக்கெல்லாம் பயம் ஆயிட்டாங்க, இந்த ஜோசிக்காரங்களாம் பயந்துட்டாங்களா,
நடுங்கிறாங்களா, அய்யோ நாங்க ஒன்பது கிரகம் நினைச்சு தானே எல்லாத்துக்கும் ஒன்பது கிரகம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இப்ப எட்டு பண்ணா நாங்க என்ன பண்றீங்க பழக போறீங்க. இந்த ஜனகா மட ஜனகா எது சொன்னாலும் கேட்டிருந்தானுங்க, இப்ப கேட்பானுங்களே கேள்வி, அப்ப நாங்க என்ன பதில் சொல்றது, எட்டு தாயா இருக்குன்னு சொல்லி கேட்டா என்ன பண்றீங்க. அது போலதான் இந்த ஜோசிக்காரனுக்கு அந்த காலத்துல இருந்தாங்க பெரிய பெரிய புக்கு வச்சு, இன்னைக்கு கூட ஜோசிக்காரர்களுக்கு எல்லாம் என்ன வச்சிருக்காங்க புக்கு வச்சிருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. அது மட்டும் இல்ல சூரியக்காரர் அவங்களும் பக்கத்துல சூரியக்காரனா பயங்கர டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ராஜாக்கள் சாஸ்திரர் அவங்களுக்கு பேர், அப்புறம் கல்தேயர், கல்தேயர்னா யாருன்னா மேத்தமெட்டிஷியன், சில கணக்குகள் போட்டு அந்த கணக்குல இருந்து ஏதாவது விஷயங்களை உலகத்துக்கு சொல்றது. இப்ப உதாரணமா கர்த்தரை இயேசு பிறக்கும் போது இந்த சாஸ்திரிகள் வந்தானு பாத்தீங்களா, அவங்க சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கணக்கு பண்ணி இந்த டைம்ல தான் இந்த உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கணும் அப்படிங்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எங்கேயோ இருக்கிற அந்த ஜோசிக்கன கண்டுபிடிச்சு அவனுக்கு வரானு சாஸ்திரிகள் வரானு பாத்தீங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு புக்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கூட அந்த மாதிரி தான் இருக்கு, சில சகுனங்கள் எல்லாம் கூட நம்ம பாக்குறோம். இப்ப உதாரணமா காலையில காக்கா வந்து வீட்டுல கத்துச்சுன்னு என்ன இருக்கான், இது காக்காக்கு தெரியுமா விவசாயி வந்துருவாரு. அது மட்டும் இல்ல ராசியில கனவுல கல்யாணத்தை பார்த்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க, உடனே ஆப்போசிட் கல்யாணம்னா சாவு, சாவுன்னா கல்யாணம், இதெல்லாம் வந்து சொல்லுது. அப்புறம் வந்துட்டு நனி முந்தில முடிச்சா லாபம், அப்ப ஒவ்வொருத்தரும் வீட்டுல நனி வாங்கி கட்டி வைக்க வேண்டியதானே. அப்ப அதுயா இதெல்லாம் வந்து சில அடையாளங்கள், இது நடந்தா இப்படி இருக்கும், இது நடந்தா இதுக்கு அர்த்தம். நம்மளுக்கு பாருங்க ரோட்ல போயிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு கிளி தோசையை வச்சுட்டு அவங்கிட்ட போய் பார்த்துட்டு என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பான். அது என்ன பண்ணும், ஒரு சீட்டெடுத்து கொடுத்துரும், அந்த சீட்டெடுத்து கொடுத்து அதுல பாதிக்கிற உன்னோட எதிர்காலத்து பிடிக்குது, உன் மூஞ்சி பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு, ஐயோ என்னோட வாழ்க்கையை அப்படியே எடுத்து வைக்கிறாரு இவரு ஜனகர். ஏன்னா ஒரு முகத்தை பார்த்த ஒரு அளவுக்கு நம்மளால ஜெட் பண்ண முடியும், இவர் கவலை இருக்கிறாரு இவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டம் கவலைங்கிறது அவனுக்கே தெரியும், ஜோசிக்காரன் ஜோசிக்காரனுக்கு எப்ப கவலைன்னு அவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஆனா அவனுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்ஸ் நடந்துகிட்டு இருப்பாரு. என்னன்னா அந்த புக்கு கையில வச்சுக்குவாங்க, இந்த நிகழ்ச்சி இந்த கனவு இப்படி பார்த்தாருன்னா அதனுடைய விளக்கம் அந்த புக்கில் அங்கே கொடுத்துருப்பாங்க, அப்ப ரெண்டு செக் பண்ணிடுவாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா ப்ராப்ளம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன கனவு பார்த்தீங்க அந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றோம், உடனே நாங்க விட போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா நிக்கிறாங்க. அப்ப ராஜா என்ன சொல்றாருனாக்கா, ஐந்தாம் வசனம் படிங்க.
ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக என்னிடத்தில் இருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அருவி அமர் போனால்
அந்த காலத்து ராஜாக்கள் பாத்தீங்களா எவ்வளவு அறிவாளிகள், இந்த மாதிரி ஒருத்த கனவு கண்டு மறந்துட்டானா அந்த கனவு என்ன சொல்ல முடியுமா, அது நீ சொல்லுன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கட்ட வேண்டியது. அவன் திடீர்னு யாருக்கா யாரையாவது ஒரு போர் அடிச்சுனாக்கா ஒருத்தனை பிடிச்சா கழுத்தை வச்சுருவான். அந்த காலத்து ராஜாக்கள் நம்ம சரித்திரங்களெல்லாம் படிக்கிறோம், உதாரணமா இந்த கிருஷ்ண தேவராய இருந்தாரு, அப்போ அந்த தெனாலி ராமன் இருந்தாரு, எவ்வளவு கதைகள் நம்ம படிக்கிறோம். அந்த தெனாலி ராமன் என்ன பண்ண ராஜா எவ்வளவு டைம் மனையம் பண்ணிட்டு இருந்தாரு, ஏன் அந்த ராஜாக்களுக்கு மன்னர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா அவனுக்கு அரண்மனையிலேயே வாழ்ந்தவனுங்க, மனுஷங்களுடைய கஷ்டவர்த்தம் தெரியாது. அவங்க அப்பா அம்மாவை வந்து மக்களை ஏமாத்தி நல்லா கொள்ளடிச்சு நகை பணம் எல்லாத்தையும் ஜனங்கிட்ட வாங்கி சாப்பிட்டு ஜனங்களை எப்போதுமே ஒண்ணு தெரியாதுன்னாவே சுக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த ஆளுங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, கொலை பண்றது சாவடிக்கிறது, அப்புறம் ரொம்ப போர் அடிச்சதுனாக்கா ஒரு நாட்டுக்கு மேல போய் படம் எடுக்கிறது, அவரே நல்ல ஒரு 10,000 பேருக்கு சாவடிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அப்ப இந்த ஆளு பாருங்க இவ்வளவு இருக்கிறான், ஆனா தொப்பனுக்கும் சொல்லணும் தொப்பனுக்குடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அப்பா இவங்க 4 பேரும் போனவங்க அப்படியா போச்சா, இது என்னது நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது இது போயிடும் அப்படின்னு அவனுக்கு நல்லா திட்டமா தெரியும். அப்படியே பயந்து நின்றுக்கிறானு அப்ப முடிஞ்சு போச்சு. அவன் சொல்றான் பாருங்க என்னன்னு, உங்க அவங்கள மட்டும் இல்ல அந்த புள்ள போனாங்களே அவங்க மட்டும் இல்ல, அதாவது தானியேல் 2:12 போயிடும்.
இது நிமித்தம் ராஜா மகா கோபம் உக்கிரமம் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான்.
அவருடைய கட்டளை என்ன கட்டளை பாத்தீங்களா, 12 பாபிலோனில் இருக்கிற இவங்க மட்டும் இல்ல எல்லாத்தையுமே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டார். பாரு இவ என்ன மாதிரி உத்தரவு, அங்க சரி நாலு பேர்த்த முடிச்சா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே சாவடிக்கிறது என்ன நியாயமா? அப்போ இந்த சாவடிக்கிறதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. அவங்களுக்கு பேர் என்னன்னா, அதாவது 17
இந்து தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைவர்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி,
இல்ல 14
பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதி ஆகிய ஆரியோவோட தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி,
அங்க வந்து தலையாரிகளுக்கு அதிபதி, தலை எடுக்கிறவர்களுக்கு அதிபதி, அவருக்கு பேர்த்து அவருக்கு அவருடைய வேலையே என்ன வேலை, தலைய ஜனங்களுடைய தலைய அவங்க உடம்புலேருந்து எடுக்கிற வேலை. அப்போ இந்த உடம்புலேருந்து எடுக்கிற வேலை செய்யறவ நல்ல நோஞ்சானா இருப்பானுங்களா, ஆளுக்கு எப்படி இருப்பானுங்க? இப்போ சில ரவுடிஸ்லாம் இருக்கிறாங்க, சில தாதாவெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், ஆளை பார்த்தாலே அந்த உடம்பை பார்த்தாலே பயந்துக்கிறோம். அவன் நல்லா ஜிம்மி ஜிம்மெல்லாம் போய் நல்லா பக்கத்தில் வச்சுருக்கிறான், நம்ம பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஜனங்கள்கிட்ட அதிகாரம் பண்ண முடியும், அவங்க அடாவடித்தனம் பண்ண முடியும். அப்படி ஆள் வந்தாலே பயந்துக்குவாங்க. அப்போ இந்த தலையை எடுக்கிறவன் எப்படி இருப்பானுங்க ஆளுங்க? அதெல்லாம் பார்த்தா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஹைட்டு வெயிட்டில் அவர் இருப்பாங்க, போன ஒரே சீவ அவளைத்தான் கழிச்சு இருக்கார், இருக்க வேண்டிய இடத்துல எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரவுடி வந்துருக்கு. அப்போ உலகம் அந்த அந்த தேசம் முழுக்கா அந்த பட்டணம் முழுக்கா இப்போ தலை எடுக்கிறதுக்கு உத்தரவாகி போச்சு. இவனுக்குனால சொல்ல முடியல, தொப்பானத்தையும் சொல்ல முடியல, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியல, புக்கை தொக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி டைமில் என்னாச்சுன்னா, இப்போ தானியலையும் அவருக்கு அவருக்கு கூட போன அந்த சீஷர்கள் அவங்களையும் சேர்த்து சாவடிக்கிறதுக்கு அந்த ரவுடி வராங்க. அவன் வரும்போது தானியல் பாருங்க, அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவனோட யோசனைய புத்திய பேசிட்டான், பயங்கர டெரர்ல வர்றாரு, மற்றவர்களுக்கு அவன் ஒன்றும் பேசுவார்த்தையில கிடையாது, அவன் ஏற்கனவே அதிகாரம் வாங்கிட்டுக்கான், வர வேண்டியது வெட்ட வேண்டியது போக வேண்டிய அவனுக்கு. இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு முடியுமா? அப்போ அவன்கிட்ட எவ்வளோ டெக்னிக்காக பேசியிருந்தா அவன் கூலாக இருப்பான் பாருங்க. முதல்ல அவனுடைய டென்ஷனை கம்மி பண்ணணும் அவன், அதான் வேலை. தானியல் வந்து அவ்வளோ ஞானமாக அங்கே செயல்படுத்துக்கிறார் பாருங்க. அப்போ அவருடைய டென்ஷன் கம்மி பண்ணிட்டு அவன்கிட்ட என்ன கேட்டாருன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்கல, இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து உங்க ஆள் தலையெடுக்க சொன்னா அப்போ எல்லாம் தலையெடுத்துட்டா நீங்கள் எப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும், அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 3 டைம் கொடுங்க, நாங்கள் வந்து எங்களுடைய தேவன்கிட்ட நாங்கள் கேட்டு உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யோசனை அவனுக்கு ரொம்ப. அப்போ அந்த அவகாசம் கேட்கும்போது போய் ராஜாவின் இடத்துல சொல்கிறான். அப்போ ராஜா கிட்ட போய் சொல்லும்போது அங்கே ராஜா சரி அப்படின்னா சரிப்பா ரைட், அதே மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுத்துருங்க சார். ஏன் அன்னைக்கு தானியலும் மற்ற அந்த சிசிர்களோ சாத்ராக்கு மேஷா காப்பாற்றினாங்க 3 அன்னைக்கே 6:30 போகலன்னா அவங்களும் ரொம்ப ஜூனியர்கள், ஞானிகள்லயே ரொம்ப ரொம்ப ஜூனியர்கள். அந்த பெட்ரூம் வரைக்கும் போகிறது யாராவது இருக்கணும், ஜூனியருக்கு போக முடியுமா? ரொம்ப சீனியர்கள், அதாவது ஜோசித்தலையோ மந்திரவாதத்திலையோ அது ரொம்ப அதுலேயே பழுத்தவனுங்க, அவங்க தான் உள்ளே போய் ராஜா பக்கத்தில் நிற்க முடியும். இப்போ அவனுக்கு ஆமாம் அவனுங்களே இப்போ ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அப்போ அந்த ஜூனியர்ஸ் பக்கத்தில் அன்னைக்கு போக முடியல. ஆனால் தானியலுக்கு இந்த விஷயம் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது 17 படிங்க, ரொம்ப முக்கியமானது.
இந்து தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாத படிக்கு இந்த மறைவுரை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
அந்த சாத்திரத்தை மனசாக காப்பாற்றினாங்கோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்க தான் அந்த அசரி அனனியா மிஷாவேல் அசரியா, இவங்களுக்கு வந்து இஸ்ரேல் இருந்த பேர். அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், பேர்களை மாற்றிடுவான், அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றிட்டு. இதெல்லாம் என்னன்னா அந்த நாட்டினுடைய கடவுள்கள் பேரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் கூட நீங்க நிறைய பேர் சாத்தரக்கமேசன் பேர் வச்சுக்கோங்க. இது என்னன்னா அந்த சாத்தரக்கமேசக்கெல்லாம் பாபிலோனிய கடவுள்கள் பேர், அந்தந்த நாட்டு மேல அவங்களுக்கு தேசப்பட்டு எப்படி இருந்துச்சு பாருங்க, பேரவே மாற்றி விட்டுக்கிறாங்க. அது மாதிரி என்னாச்சுன்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிச்சார். இப்ப தானியலுக்கு அந்த இடத்துல என்ன ஒரு யோசனை போயிருக்கு, தன்னுடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை இல்ல, யார் மேல நம்பிக்கை வச்சார், தேவன் மேல வச்சார். அது ஒரு கிரேட் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இல்லைங்களா. நம்ம கூட வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் நம்ம தேவன்கிட்ட கேட்டு செஞ்சாக்கா, நம்ம ஜபத்துல வச்சு செஞ்சா அது அவருடைய வழிநடத்தில் அங்கே இருக்கும், அது ரொம்ப ஆசீர்வாதமாக கூட இருக்கும், இல்லைன்னா அது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன பண்ணார்னா, தானியலுக்கு அந்த மறைப்பொருள்களை இப்போ வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தும் போது 26வது வசனம் படிங்க.
ராஜா பெல்ஷத்தர் என்னும் நாமம் உள்ள தானியேலை நோக்கி,
தானியேல் கூட பேரை மாத்திட்டு இருக்க பாருங்க, என்ன பேர் பண்ணிட்டு
இருக்கிறான்,
பெல்ஷத்தர் பேரை மாத்திட்டு அந்த ஒரு பேர்.
நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான்.
நீ இந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நீ வந்து சொல்லக்கூடுமா? ஏன்னா எங்காலதுனால சொல்ல முடியல. அந்த சீனியருக்கு பாருங்க, நல்ல வேலை ஒரு ஒரு தப்பு செய்யாம இருந்தானுங்க. என்னன்னா அந்த ராஜா ஒரு வேலை எல்லாம் மறந்துட்டான், பார்த்த சொப்பனத்தைய மறந்துட்டான். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஏதோ ஒரு சொப்பனத்தை கட்டி விட்டுருக்கலாம். ஆனா நல்ல வேலை இவனுங்க வந்து அந்த மாதிரி தப்பு செய்யல, பேசாம ரிட்டர்ன் வந்துட்டானுங்க. அதனால வந்து எஸ்கேப் ஆயிருக்கிறானுங்க. ஏமாத்த சொல்லியிருந்தா மாட்டிக்குவானுங்க. ஏன்னா தானியல் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து விஷயத்த தேவன் கிட்ட கேட்டு அவருடைய அவருடைய கனவுல தேவன் வெளிப்படுத்திட்டாரு. இப்போ அந்த விஷயத்த போய் அங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 31வது வசனத்துக்கு போயிருக்கான்.
ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டு
பாத்தீங்களா, நீ என்ன கனவு பார்த்தேன்னு இப்ப தேவன் எனக்கு வெளிப்படுத்திட்டா. இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ என்ன பார்த்தேனா, நீ ஒரு பெரிய சிலையை நீ பார்த்த அப்படின்னு யோசனை பண்ணிட்டு. ஆம் கரெக்ட், நீ சொல்றதாயா கரெக்ட், ஜஸ்ட் நான் பார்த்தையா ஒரு பெரிய சிலைதாயா கரெக்டா சொல்ற நீ அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஆளுக்கு ஏதாவது தப்ப சொல்லியிருந்தாலும் இருக்கும். இப்ப சில நேரங்கள்ல நம்முடைய கனவு மறந்துடுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அந்த கனவு எனக்காவது ஒரு நாள் ரிட்டர்ன் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இந்த கனவு தான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். அதே போல தானியல் சொல்லும் போது சொல்ல சொல்ல அந்த ஆளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த ஆளுங்க தப்பா சொல்லியிருந்தாரு, அதுக்கு தனி இன்னொரு தலை எடுப்பாரு. அதனால நல்ல வேலை அவனுக்கு சொல்லி வைக்கல, அதனால இங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. இப்ப தானியல் என்ன பண்றாருன்னா, நீங்க ஒரு பெரிய சிலையை பாத்தீங்கன்னா, பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலையை நீங்க பாத்தீங்கன்னா,
அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது.
அது அப்படியே ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு, வானத்துக்கு பூமிக்கு இருந்துச்சு. அந்த அவ பார்க்கும் போது அது பயங்கர பிரகாசமாக இருந்துச்சு. அப்புறம்
அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது.
பயங்கரம்னா ரொம்ப ஹைட், ரொம்ப உயரமாக இருந்துச்சு. இந்த சிலைக்கு பாருங்க, இந்த இந்த ஒரு சிலை தான் அன்னைக்கு வந்து ஞாபகார்த்த நேச்சர் பார்த்தாரு. பார்த்து அப்புறம் இப்ப நெக்ஸ்ட் சொல்றாரு,
அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் பயிரும் அதன் தொடையும் வெண்கலமும்.
இப்ப என்னாச்சுன்னா, அந்த சிலையில சிலையை பார்த்தாரு. ஆனா சிலையில என்ன ஒரு வித்தியாசம்னா, என்ன அதுல முக்கியத்துவம்னா, ஒவ்வொரு பார்க்கும் ஒவ்வொரு பகுதியும், அந்த சிலையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உலோகங்களால செய்யப்படுது. அதுதான் அது என்ன ஒரு வித்தியாசம். அப்போ அது எப்படி இருந்துச்சுன்னா, தலை எப்படி இருந்துச்சுன்னா பசும் பொன்னாக இருந்தது, தலை வந்து பசும் பொண்ணாக இருந்தது. அப்புறம் அதனுடைய மார்பும் அதனுடைய கைகளும் எப்படி இருந்துச்சு, வெள்ளி இல்லைங்களா. அப்போ தங்கத்துக்கு அடுத்தபடியா, தங்கத்துக்கு அடுத்தபடியா. அப்புறம்
வயிறும் அதன் தொடையும் வெண்கலம்,
வயிறும் அதனுடைய தொடையும் வெண்கலமாக இருந்துச்சு. வெண்கலம்ங்கிறது என்னன்னா, நம்ம வீட்டில் வச்சுக்கிற வெண்கல பாத்திரம் இல்லை, ஏன்னா அதுல வந்து தகர கலந்துருக்குறாங்க, அது விட்டு போகும். ஆனா இது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது காப்பர், இது நம்ம எலக்ட்ரிக் ஒயருக்குள்ள போகுது பாத்தீங்களா காப்பர், அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, நல்ல விளக்குனாக்கா நல்லா பொண்ணு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் வெண்கலம், அது காப்பர். வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது.
அப்புறம் கால்கள் இரும்பும்,
கால்கள் எப்படி இருந்து
இரும்பு
இரும்பாக இருந்தது. அப்புறம்
அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய்,
அதனுடைய பாதங்கள் வந்து பாதி இரும்பும் பாதி
களிமண்ணுமாக
இருந்ததாகவும் அங்க அவர் பார்த்தார். அப்புறம் இவர்களை ராஜா பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய அடிமனத்துல பெரிய ஒரு சிலையப்பா, என்ன அழகா அது வந்து கோல்டு வெள்ளி காப்பரு அப்புறம் வந்து இரும்பு இப்படி என்ன இருக்குது, என்ன அருமையான ஒரு சிலை. சில சில கனவுகள்லாம் நம்ம கூட பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கோம், படம் ஓடுற மாதிரி. அப்போ அது முடியக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் சில டைம்ல, கரெக்டா இல்லைங்களா. அப்போ சில டைம் திடீர்னு முடிஞ்சிச்சுன்னா, கரெக்டா முடிஞ்சிச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி கனவு பார்த்துருக்கிறார் அவரு. இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது என்னாச்சு, படி
நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது.
அப்போ கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல், அந்த கல் என்னாச்சுன்னா, நேர தலையில வந்து மோதல, எங்க வந்து மோதுது, அதனுடைய பாதங்கள்ல வந்து மோதி என்ன ஆச்சுன்னா, அந்த சிலை முழு சிலையை வந்து அது அப்படியே நொறுக்கி போட்டது. முதல்ல என்னாச்சு,
கீழே தள்ளிட்டு அப்புறம் என்னாச்சு? 35
அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிறார் பதவி போல் ஆயிற்று.
அப்ப அதெல்லாம் என்னாச்சு? அந்த இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொண்ணு எல்லாம்
என்னாச்சு?
அந்த கல் என்ன பண்ணுச்சுன்னா பொடி 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 ஆக்கிட்டு ரொம்ப பைன் பொடி ஆயிடுச்சு. ஆகிட்டு ஒரு பெரிய காத்து வந்துச்சு. காத்து வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த சிலையே இல்லாத அளவுக்கு அடிச்சுட்டு போயாச்சு. அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு?
அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு.
இவ்வளவு நேரம் பார்த்த அந்த சிலை இப்ப கொஞ்ச நேரத்துல
என்ன
இருக்கிற இடத்துலயே இல்லாமல் போச்சு. அப்புறம் அப்படியே என்ன அப்படின்னு பார்த்துக்கும் போது
சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பி.
சிலையே மோதின கல்லு, அந்த கல் என்ன பண்ணிச்சுப்பா? ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வரும்போது எவ்வளவு பெரிய கல்லா இருந்துச்சு? சின்ன கல்லா இருந்துச்சு. இப்ப என்ன
ஆயிடுச்சு?
பூமி எல்லாம் நிரப்பிச்சு ஒரு பெரிய பர்வதமே ஆயிடுச்சு, பெரிய மலையே ஆயிடுச்சு. அப்போ ஒரு பெரிய மண்ணு திடீர்னு ஆகிருக்க வாய்க்கே இல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பூமி எல்லாம் நிரப்பிச்சது. அப்படி சொல்லும் போது அந்த டைம்ல தான் திடீர்னு முடிச்சாள். அந்த டைம்ல முடிச்சால்தான் இன்னைக்கு இந்த தானியல் விளக்கத்தை சொல்ற வரைக்கும் அவருக்கு ரொம்ப மனசுல கலக்கம் இருந்துச்சு. அப்ப 36வது வசனம் பண்ணீங்க,
சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவித்தோம்.
சொப்பனம் இதுதான் பண்ணி பார்த்தது, அதனுடைய அர்த்தத்தை கூட இப்ப நான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தானியல் எவ்வளவு தைரியமா போய் பேசிட்டு நினைச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பெரிய சபா மண்டபம் இருந்திருக்கும், பேரரசர் வந்து கொண்டிருப்பாரு. என்னப்பா பாத்தீங்க பொடியில பொடி கொண்டு நினைச்சுக்கிறீங்க? தானியல் அப்போ 20 வயசு சின்ன பையன்தாங்க. நம்ம வார இவன் சொல்லுவான், நாங்கள் சீனியர்களே அவனுங்களை இதுலயே இன்னொன்று சொல்ல முடியல. இவன் சொல்லுவானா நாங்கள் எதிர்பார்க்கும் போது அமைச்சுட்டு சொல்றது மட்டும் இல்லை அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ அப்படியே எப்படி இருக்கும் ஒரு ராஜாவுக்கு நினைச்சுப்பார். இப்படி பையன் உண்மையிலே இவனை இருக்கு ஏதோ சக்தி இருக்குது, நம்ம பேசாமல் ஆஃப் ஆகிடலாம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டான். அப்போ உட்காரும் போது அங்கே தானியல் விளக்கம் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. வரீங்க 38,
சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவர்களை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான
அந்த தலை நீரே. அந்த பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்ல, அப்போ பசும் பொன்னாசி அந்த சிலையில் இந்த தலை யாரை திருப்பி காண்பிக்கிறது அப்படின்னா பாபிலோன் இல்லைங்களா? நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. அதான் பாபிலோன் போட்டு தலைக்கு நேராக அது பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம்
உனக்கு பிறகு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும்.
உனக்கு பிறகு இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உமக்கு பிறகு கீழ்த்தரமான அப்படின்னு என்ன இருக்கா? அதனாலதான் பொண்ணுக்கு பொண்ணை விட கொஞ்சம் கம்மி வெள்ளி, பொண்ணை விட கம்மி கொஞ்சம் வெள்ளியில. ஆனா ஸ்ட்ராங்ல நீங்க பாத்தீங்கன்னா எது ஜாஸ்தி? வெள்ளி கொஞ்சம் ஜாஸ்தி பொண்ணை விட இல்லைங்களா? ஆனா வந்து மதிப்புல ஒண்ணுதான் அதிகம். கொஞ்சம் உனக்கு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும். அதுதான் இங்க நம்ம பாக்குற மார்பும் புயமும் அந்த ஒரு ராஜ்யம். இந்த ஒரு ராஜ்யம் என்ன ராஜ்யம் அப்படின்னாக்கா அந்த வசனங்களே நம்ம படிக்கிறோம். இந்த ராஜ்யத்தை பத்தி பைபிள் சொல்லிக்குது. பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் யார் வந்தாங்க? யார் வந்தாங்க? தானியல கொண்டு போய் சிங்க கபீர் எல்லாம் போட்டார தரியு ராஜா. அவர் எந்த என்னாலு என்னாலு மேதியர் இல்லைங்களா? மேதியர் நம்ம சரித்திரங்களை வாசிக்கும் போது மேதோ பெர்சிய சாம்ராஜ்யம் மார்பும் பொயும் சொல்லும் போது இப்படி கை கடி நின்று ரெண்டு கை. அப்போ கூட்டணி ஆட்சி. அதாவது சரித்திரங்களை நம்ம பார்க்குறோம், பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் மேதியர்களும் பெர்சியர்களும் ஒன்னா சேர்ந்து சாம்ராஜ்யம் நடத்தினாங்க. அப்புறம் அடுத்தபடியா படிங்க,
வேறொரு பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்றிய.
அதுக்கு பின்பு மூன்றாம் ராஜ்யம் வெண்கலத்துக்கு ஒப்பான ஒரு ராஜ்யம். அப்ப இது எந்த சாம்ராஜ்யம் வந்து உலகத்துல அப்படின்னா இந்த மேதோ பெர்சியர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு வந்து அடுத்தபடியாக உலகத்துல கிரேக்க சாம்ராஜ்யமும் அலெக்சாண்டர் த கிரேட் இல்லைங்களா அவருடைய சாம்ராஜ்யம் இந்த பூமியில வந்ததை பத்தி தேவன் அங்க சொன்னார். அடுத்தது
நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும்,
இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அதங்களை எல்லாம் நொறுக்கி தகர்த்து.
அப்போ என்னாச்சுன்னா அந்த வெண்கலமான ராஜ்யம் போனதுக்கு அப்புறம் இரும்பை போல ஒரு ராஜ்யம் வரும். அப்போ கிரேக்க சாம்ராஜ்யம் போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை முழு உலகத்தை அதிக வருடங்கள் ஆண்டு கொண்ட ராஜ்யம் எதுனாக்கா எது பேரரசுனா ரோம பேரரசு. ரோம பேரரசு உலகத்தை அவர்கள் முழுவதுமாக ஆண்டு கொண்ட. உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல எல்லா நோட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், எத்தனை எத்தனை வருஷம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணாங்கன்ட்டு இந்த நோட்ஸ் இருக்குது. அப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யம் கிமு 606 கிமு 538 வரைக்கும் வந்துச்சு. 68 வருடங்கள் இந்த பூமியை அவர்கள் ஆட்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி மேதோ பெர்சிய சாம்ராஜ்யம். மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான ராஜா பைபிளில் கூட இருக்கிறார், அது யாருன்னா கோரேஸ் இல்லைங்களா, சைரஸ் த கிரேட். பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அவர் தான் வந்து முதலாவது பேரரசு. பாபிலோன் நேபுகாத்நேச்சருடைய பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும் இல்லாமல் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் அங்கே அவங்களுடைய சாம்ராஜ்யம் வந்து கிமு 538 331 வரைக்கும் நடந்துச்சு. 207 வருடங்கள் மேதோ பெர்சியர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டார். மூன்றாவது பார்க்கும்போது கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் த கிரேட், அவர் வந்து 171 வருடம் அவருடைய சாம்ராஜ்யம். அவருடைய சாம்ராஜ்யம்னா அவருடைய வம்சங்கள் கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் நடைபெற்றதாக நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யம் கால்கள் போல இரும்பு உள்ள அந்த சாம்ராஜ்யம் 636 வருடம். நம்ம கர்த்தர் இயேசு வரும்போது கூட இந்த உலகத்தில் எந்த பேரரசு நடந்துச்சு? ரோம பேரரசு தான் நடந்துச்சு. அப்போ 636 வருடங்கள் இந்த ரோம பேரரசு உலகத்தில் ஆட்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க என்னாச்சுன்னா அந்த ரோம கால்கள் இரும்புக்கு அடுத்தபடியாக பாதங்கள் வந்துச்சு. பாதம் எப்படி இருந்துச்சு? பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். அப்போ அது என்னது, பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் அப்படின்னாக்கா இரும்பும் களிமண்ணும் ஒட்டுமா? பச்சையா இருக்கும் போது ஒட்டிட்டுருக்கோம், கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா அப்படியே வெட்டிப்பாகி தனியாக கண்டுக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு களிமண்ணை பார்த்தா எப்படி இருக்கும்? நல்லா காஞ்சி போன களிமண் பார்த்தா பார்த்தா இரும்பு மாதிரி தெரியும் இல்லைங்களா? ஏன்னா கலரெல்லாம் பார்த்தேன். ஆனால் அது உண்மையான இரும்பு கிடையாது, ஒரு போலி இல்லைங்களா? அப்போ ரெண்டுமே ஒட்டாது. அப்போ இது என்னன்னா ரோம சாம இரும்பு வந்து ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அது பாதத்தில் கூட இருக்குது, பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் அப்படி சொல்லும்போது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மற்றொரு வடிவம். அந்த ரோம சாம்ராஜ்யம் போய் வேறொரு சாம்ராஜ்யம், அது அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே இன்னொரு சாம்ராஜ்யம் உருவாச்சு. அதாவது எப்படி உருவாச்சுன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த கல் வந்து எங்க வந்து மோட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதத்தில். அப்ப அந்த பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் இருக்கிற இடத்துல வந்து மோதிருச்சு. அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இரும்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ரோம சாம்ராஜ்யம். அப்ப அந்த களிமண் எதை குறிக்குது? பார்க்கறதுக்கு இரும்பு மாதிரி இருக்குது, அது எதை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதாவது முக்கியமான சில விஷயங்களை இந்த டைம்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது ரோம பேரரசு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்போ கர்த்தர் இயேசு இயேசு என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகத்தில் தம்முடைய சீஷர்கள் மூலம் சபைகள் ஸ்தாபனமாச்சு இல்லைங்களா? சீஷர்கள் உலகமெங்கும் போனாங்க. உலகமெங்கும் போயிட்டு 5 நகரங்களில் முதல்ல ஸ்தாபனமாச்சு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் முதல் எந்த பட்டணம், எந்த பட்டணத்தில் முதல் முதல் கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சு? அந்தியோகியா பட்டணத்தில் இல்லைங்களா? அப்போ அங்கெல்லாம் வந்து சபை ஸ்தாபனமாச்சு. அப்போ சிலர் பவுல் ரோமபுரிக்கு போயிருந்தார். இப்ப ரோம பேரரசனுடைய கேபிட்டல் சிட்டி எங்க இருந்துச்சு? ரோம்ல தான் இல்லைங்களா? ரோம் இன்னைக்கு கூட இருக்குது ரோம் இல்லைங்களா? அப்ப அந்த ரோம்ல தான், ரோம்ல கூட ஒரு சபை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அந்த சபைகளை வழிநடத்துறதுக்காக சீசர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கங்க சில பிஷப்புகளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த மூப்பர்களை அல்லது கண்காணியானவர்கள் அவங்களுக்கு பேர். அப்போ அவங்க பிஷப்புங்க அந்த சபையை வழிநடத்துறது நடத்தி கொண்டிருக்கும் போது ரோம பேரரசில் எப்படி மாற்றம் வந்துச்சுனாக்கா ரோம பேரரசில் இன்னொரு வடிவம் எப்படி வந்துச்சுன்னா அந்த ரோம பேரரசில் கடைசி பேரரசர், அதாவது வல்லமேல ரொம்ப வல்லமையுள்ள பேரரசர் கடைசியாக யார் தெரியுங்களா? கான்ஸ்டன்டைன். கேள்விப்பட்டிருப்பீங்க கான்ஸ்டன்டைன் த கிரேட் சொல்றாங்க. அவர் வல்லமை உள்ளவர். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்தார் உலகமெங்கும். இப்படி இருந்த இந்த பேரரசை அவர் வந்து சரித்திரங்களை நம்ம படிக்கிறோம், ஒரு போருக்கு செல்லும்போது அவருடைய கனவுல ஒரு சிலுவை வந்ததாகவும் அந்த சிலுவையை அவர் பார்த்ததுனால அடுத்த நாள் அந்த போரில் அவர் வெற்றி பெற்றதாகவும் நம்பிக்கார். அப்போ கேட்டார், இந்த சிலுவையெல்லாம் என்னப்பா சிலுவை இதெல்லாம் போட்டுக்கிறது யார் என்னன்னு கேட்கும்போது, சார் பக்கத்திலே இருக்கிறானுங்க எங்க நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, ஒரு சின்ன வீட்டுக்குள்ள மீட்டிங் நடத்திருக்காங்க, கிளாஸ் எல்லாம் நடத்திருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி சிலுவை அது இதெல்லாம் பத்தி பேசிட்டு அவங்கள பிடிச்சா நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ரோமாபுரியில இருந்த அந்த பிஷப் அவர் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு அப்போ அவர் என்ன பண்றாருனா, கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணார்னா, கிறிஸ்துவர்ல கொலை பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு அவரே ஒரு கிறிஸ்துவராக மாறிட்டார். முதல் முதல் ரோம பேரரசர் ஒருத்தர் கிறிஸ்துவராக மாறினதுனால உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவர்களாக மாறிட்டாங்க. ஏன்னா பேரரசர் மாறினா ஒரு ஸ்டைல், ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. இப்ப ரஜினிகாந்த் இப்படி தலையை கோதினார்னா ஜனங்க என்ன பண்றாங்க, அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ராஜாவே கிறிஸ்டின் மாறும்போது பைபிள் பத்தியில ஒன்றும் தெரியாது, ஆனா பேருக்கு கிறிஸ்தவர்களாக எல்லாரும் மாறிட்டாங்க. அப்போ மாறும்போது மாறினது மட்டும் இல்ல, அந்த ராஜாவுடைய குழந்தை ரொம்ப காய்ச்சல் ஆகி சாகர கண்டிஷன் வரும்போது இந்த பிஷப்பை கூப்பிட்டு ஜெபிச்சார். ஜெபிக்கும் போது அந்த குழந்தை சரியா போச்சு. அப்ப என்னாச்சுன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். யாராரு இந்த ரோம பேரரசரும் கான்ஸ்டன்டைனும் அப்போது இருந்த அந்த ரோமபுரியில் இருந்த பிஷப், கர்த்தர் ஏற்ப கர்த்தருடைய சபை அன்னைக்கு இருந்துச்சு உலகம் முடியும். அந்த சபையில் இருந்த பிஷப் யார் கூட சேர்ந்துட்டாரு, அந்த ரோம பேரரசர் கூட ஜாயின் பண்ணிட்டாரு. உலகத்தின் தலைநகரத்தில் இருக்கிறார். அப்ப மத்த தேசங்கள்ல இருக்கிற சபைகள் இருக்கிறாங்க, கண்காணிகள். ஏசு என்ன சொல்லிட்டு போனாங்க, உங்களுக்குள் தலைவர்களை ஏற்படுத்திங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு எல்லாம் தலைவர் யாரு, இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு தலைவர். நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க, இல்ல நீங்களெல்லாம் சகோதரர்கள். உங்களுக்குள்ள பெரியவ சின்னவன் கிடையாது. நீ வந்து நீ தான் ஊழியக்கார, நீ வந்து சாமானியானோ அப்படி எல்லாம் இல்ல. யாராவது பெரிய மனுஷனா நினைச்சா அவன் என்ன பண்ணும், அவன் ஊழியம் போய் செய்ய, ஜனங்களுக்கு என்ன பண்ணும், ஊழியம் செய். இப்படி இருக்கும்போது இந்த பிஷப் ரோமபுரியில் இந்த பிஷப்புக்குள்ளாக ஒரு எண்ணம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப சீஃப் மினிஸ்டர் கருணாநிதிக்கு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாருன்னு வைங்க, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். அந்த ஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரியும், அந்த ஃப்ரெண்டுக்கு அவன் என்ன இருக்கும் கண்டிப்பா மக்கள் மத்தியில. இப்போ கொஞ்சம் முன்னாடி போன கவர்மெண்ட் இருந்துச்சான், யாருன்னா ஜெயலலிதா நடத்திட்டு இருந்தாங்க, கூட ஒரு சசிகலன் வர மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருந்துச்சு பாத்தீங்களா, அவங்க இத்தனைக்கும் மினிஸ்டரும் கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது, ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்துச்சு இல்லைங்களா. அவ அதே போல இந்த கான்ஸ்டன்டனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு யாரு, இந்த ரோமபுரியில இருந்தா பிஷப். அப்ப என்னாச்சுன்னா, ரொம்ப நிறைய பேரும் புகழும் பண உதவிகளும் அங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். அந்த பேரரசர் பிச்சைக்காரர்கள் இருந்தாங்க, இயேசு பின்பற்றி நடந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தானே பேரும் புகழும் பணமும் வந்தோடனையும் அந்த ரோமபுரியில் இருந்த பிஷப்புக்குள்ளாக அந்த பெருமை ஸ்டார்ட் ஆச்சு. ஆகி உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகள் மேல் தன்னை அதிகாரியாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளாக ஆரம்பமாச்சு. அப்படித்தான் ஆரம்பமாச்சு. ஆரம்பமாகி என்னாச்சுனாக்கா, அங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஹிஸ்டரியில நம்ம பாக்குறோம். கான்ஸ்டன்டனுக்கு அப்புறம் அவனுடைய பசங்க இருந்தாங்க, அவனுக்கு பவர் இல்லாம போயிட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, ராஜ்யத்தை எடுத்து நடத்துற அளவுக்கு தைரியம் இல்லை, அப்படியே வீக்கான ஆளு, கொஞ்சம் அப்பா மாதிரி இல்லை மகனு. இவனுக்கு அப்பா புலினு இவனுக்கு பூனை ஆயிட்டான, அதனால இவனுக்கு தைரியம் இல்லை, இவனுக்கு ராஜ்யத்தை நடத்துற அளவுக்கு சக்தி இல்லை. பார்த்தா அப்பா கூட இருந்த அந்த ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கு பின்பாக வந்த அந்த பிஷப்புகள், அந்த பிஷப்பை தொடர்ந்து வந்த பிஷப்பு, அதை தொடர்ந்து வந்த பிஷப்பு, அதை தொடர்ந்து வந்த பிஷப்பு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரோம பேரரசை தங்களுடைய கையில கொண்டு வர அளவுக்கு சக்தி பெற்று இருக்காங்க. கிட்டத்தட்ட 325 கிபி 325ல இருந்து கிபி 539 வரைக்கும் இந்த ராஜாக்களுக்கு பின்னாடி ரொம்ப சமயோசமா செயல்பட்டான். செயல்பட்டு கடைசியில ஐரோப்பா தேசத்துல இருந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்துல வந்தாங்க ரெண்டு பேர். பிரான்ஸ் தேசத்துல அப்போது சக்கரவர்த்திகள் இருந்தாங்க, பெப்பின் மற்றும் சார்லமேன் ரெண்டு பேர் இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நோட்ல கொடுத்துருக்கேன். அப்ப அந்த பிரான்ஸ் தேசத்துல இருந்த இந்த ரெண்டு சக்கரவர்த்திகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ராஜ்யத்தை தூக்கி அப்படியே இந்த பிஷப்பு கையில ஒப்படைச்சாங்க. ரோம பேரரசுக்கு யார் கைக்கு வந்துருச்சு, ஆமா அங்க நீங்க பாத்தீங்கன்னா 10 விரல்கள் அங்க ரொம்ப கிளீனா தேவன் காமிச்சாரு. அந்த கிளையில 10 விரல்கள் எது குறிக்குதுன்னா, அந்த காலத்தில் இருந்த ரோம பேரரசில் இருந்த 10 பிரிவுகள், ஐரோப்பா தேசத்துல இருந்த 10 ராஜ்யங்கள், அந்த 10 ராஜ்யங்களுக்கு மேலாக தங்களை என்ன பண்ணுங்கன்னா உயர்த்தி கொண்டாங்க. பிரிட்டிஷு, போர்ச்சுகல், பிரான்ஸு, ஸ்பெயின், ஜெர்மனி,
போன்ற பத்து நாடுகள், பத்து நாடுகள் சேர்ந்ததான் ரோம பேரரசு எம்பையர் நடந்து உலகம் முழுவதும். அப்ப என்ன ஆச்சுன்னா இவர்களுக்கு மேலாக தங்களை என்ன பண்ணிட்டாங்க உயர்த்தி நம்பர் ஒன் வந்தாங்க. ஏன் ரோம பேரரசுல இருந்த ராஜாக்கள் இவங்களுக்கு கீழே வந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ரோம பேரரசு அதுக்கப்புறம் அவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, இந்த ரோம பேரரசுக்கு பரிசுத்த ரோம ராஜ்யம், ஹோலி ரோமன் எம்பையர்னு பேர் வச்சாங்க. இதுதான் தேவன் ரொம்ப சிறப்பா காமிச்சாரு. பாக்கிறதுக்கு இரு மாதிரி இருக்குது, ஆனா அது கோலியான தேசம், களிமண் அடிக்க உடஞ்சு போகுது அந்த மாதிரி இருக்குது. ஆனா என்ன பண்ணிட்டானுங்க, இரும்பு விட மேல போயிட்டானு ரொம்ப ஸ்ட்ராங்ல. அது மட்டும் இல்ல, களிமண் இன்னொரு வகையில பார்த்தா இங்க பாருங்க, இந்த சிலையை நொறுக்கும் போது கைகளால் சேர்க்கப்படாத ஒரு கல் என்னாச்சு வந்ததாக அங்க நாம பாக்குறோம். அப்ப அந்த கைகளால் சேர்க்கப்படாத இந்த ஒரு கல், இப்ப இந்த நான்கு உலோகங்கள் இங்க நம்ம பார்த்தோம், நான்கு உலோகங்களும் எதை குறிக்குது, நான்கு உலகை ஆண்டு கொள்ளும் நான்கு சாம்ராஜ்யங்கள். அப்ப இந்த கல் எதை குறிக்கிறதா இருக்கா, அது ஐடியா சொல்லுங்க. கிறிஸ்து சொல்றீங்க, நீங்க வேற ஏதாவது சொல்றீங்க, ஐந்தாம் வேற விஷயம் சொல்றீங்க, ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கிறார். அநேகர் வந்து இந்த சின்ன சொல்ல கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஏன்னா கிறிஸ்துன்னு சொன்னாக்கா கிறிஸ்து சொல்ல முடியாது அந்த சின்ன கல். ஏன்னா அந்த கல் என்னாச்சு, இந்த சிறையெல்லாம் மோதிட்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அப்புறம் அப்படியே உலகம் முழுவதும் வரவி பெருசாகி 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 பூமியெல்லாம் நினைச்சிட்டு சொல்லும் போது, அப்ப ஏசுன்னு நம்ம சொன்னா ஏசு கொஞ்சம் கொஞ்சம் உப்பிட்டே வந்தார. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த நான்கு உலோகங்களும் நான்கு ராஜ்யங்களை குறிக்கும் போது அந்த கல்லு கூட, ஆமா அது கூட வந்து ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்குது. அந்த சின்ன கல்லு தான் என்ன தெரியுங்களா, தேவனுடைய தெய்வீக பரலோக ராஜ்யம். இந்த நான்கு சாம்ராஜ்யங்களுக்கு பின்பு இந்த உலகத்துல வேற எந்த சாம்ராஜ்யம் வராது, அது கண்டிப்பா கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துல கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம சொல்ல என்னன்னா, இந்த களிமண் நீங்க நல்லா காஞ்சி போது பார்த்தா இரும்பு மாதிரியும் தெரியும், அதே டைம்ல எது மாதிரி கூட தெரியும், நல்ல ஸ்ட்ராங்கான கல்லு மாதிரி கூட தெரியும். நம்ம கூட நினைச்சு சில டைம்ல வண்டி வண்டி போகும்போது ஆனா அங்க ஒரு கல்லு கழுகு எடுத்து லாரி கழுகு வெயில் டயருக்குன்னு வைப்பான், ஆனா அது எடுத்தானா அப்படியே பொசுக்குன்னு போயிடும். ஏன்னா அது பாக்குற கல்லு மாதிரி ஏமாந்துக்கிறான், கருங்கல் மாதிரி இருக்கு பாக்குறது, ஆனா ஏமாந்துருவாங்க. அப்ப இந்த கல் தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் போது இந்த களிமண் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பிஷப்புங்க கடவுள் எங்கள் கையில தான் ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு, கிறிஸ்தின் உலகத்துல ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பாகவே எங்களுடைய ராஜ்யம், அதாவது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எங்கள் மூலமாக இந்த உலகத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பத்து சாம்ராஜ்யம் பத்து நாடுகள் சேர்ந்து இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, கிறிஸ்டண்டம் அதுக்கு பேர். சரித்திரத்துல சொல்றாங்க இந்த ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற பத்து ராஜ்யங்களுக்கு பேர் என்ன, கிறிஸ்டண்டம். அதாவது ஏன் கிறிஸ்டண்டம்னா கிரைஸ்ட் கிங்டம், கிரைஸ்ட் கிங்டத்தை தான் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க கிறிஸ்டண்டம், கிரைஸ்ட் கிங்டம். இயேசு வர்றதுக்கு முன்பாகவே கிறிஸ்துவனுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு ராஜ்யம், அதுதான் ஹோலி ரோமன் எம்பையர். ஆனா அது பாக்குறதுக்கு கல்லு மாதிரி தெரியுது, பாக்குறதுக்கு இரும்பு மாதிரி தெரியுது, ஆனா மொத்தத்துல அது ஒரு போலியான ஒரு ராஜ்யம். அப்ப இந்த போலியான ஒரு சாம்ராஜ்யம் இது தேவனுடைய சித்தப்படியான ஒரு ராஜ்யம் இல்லை. அதுதான் தேவன் அருமையாக இந்த சிலையில அந்த காமிச்சதாக நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இப்ப அந்த சின்ன கல் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ராஜ்யம் இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கும் போதே அந்த கல் வந்து அதுல போதுனதாக நம்ம பாக்குறோம். படிங்க தானியேல் இரண்டாம் அதிகாரம் 44.
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுத பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதையும் நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும்.
பாருங்களா, தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆனா அந்த எப்படி அந்த காற்று பறக்கடிக்கும் பதற்பால போயிட்டாங்க உலகங்க கிளை, அந்த ராஜ்யங்கள் அந்த மாதிரி ராஜ்யங்கள் இனி இந்த உலகத்துல வரவே வர, யாருடைய ராஜ்யம் மட்டும் இந்த உலகத்துல நிக்கும், அது பரலோக ராஜ்யம். சொன்னார் பாத்தீங்களா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே. சகோதர சகோதரிலே இந்த வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நம்ம நிறைய படிக்க போறோம் இந்த வசனத்துல, இந்த இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இன்னொருக்க நீங்க வாசிட்டீங்கன்னா படிங்க, அந்த
நாட்களில் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார்.
அந்த ராஜாக்களின் நாட்களிலே இன்னும் இம்பார்ட்டன்ட், அந்த ராஜ்யங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரே கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. தேவன் அந்த டைம் வந்து என்ன ஆயிடும், அவருடைய ராஜ்யம் யாருக்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்க வேண்டியது, இந்த ஹோலி ரோமன் எம்பையர்கிட்ட வந்து சிரிப்பா நீங்க போயிடுமா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு கேட்கணுமா? அதுதான் கைகளால் பெயர்க்கப்படாத கல்லது. அந்த ஏற்ற சமயம் வரும்போது அந்த ராஜ்யம் பெரிய அளவில் உள்ள வராது, சின்ன. அப்ப யாருக்கு தெரியாது பாருங்க, அந்த ராஜ்யம் உள்ள வர மெத்தட் பாத்தீங்களா, கர்த்தர் இயேசுனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்குள் வர்றது. அந்த மெத்தட் பார்த்தா சின்ன அளவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த முதல்ல என்ன பண்ணதும் இந்த ராஜ்யங்களே எல்லாம் இல்லாம பண்ணிடும். பன்னெண்டுக்கு அப்புறம் தான் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிட்டு பூமி முழுவதும் யாருடைய ராஜ்யமாக மாறிடும், கர்த்தர் இயேசுனுடைய ராஜ்யமாக மாறிடும் இல்லைங்களா. அதுதான் அந்த மெத்தடு. சடனா எல்லா ஊர்லயும் வந்து அடுத்த நாளைக்கெல்லாம் தூங்கிட்டு விடுஞ்சு பார்த்தா எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமா இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காது. இது யாருக்குமே தெரியாத அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுறது ரொம்ப சீக்ரெட்டா, ரொம்ப சைலண்டா ஸ்டார்ட் ஆகும். இதை பத்தி நம்ம நிறைய படிக்க போறோம், தேவனுடைய ராஜ்யம் பத்தி இன்னைக்கு இந்த பாயிண்ட் முடியும். அப்போ தேவனுடைய நீதியான அரசாட்சி இந்த பூமி முழுவதும் அப்படி இருக்கும். தஞ்சாவூருக்கு வருமா? கர்த்தரா இயேசுனுடைய ராஜ்யம் கண்டிப்பா வரும் இல்லைங்களா. அப்ப இங்க இருக்கிறது ஒவ்வொரு ஊர்களுக்கும் வரும், பட்டி தொட்டி எல்லாம் உலகம் முழுவதும் கர்த்தரா இயேசுனுடைய ராஜ்யம் வரும். அதுதான் சொன்னாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப இருக்கும். இது வந்து நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் கொடுத்தா அந்த கனவு. இப்போ நம்ம தானியேல் ஏழாம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம். போகும்போது தானியேல் ஏழாம் அதிகாரம் ஒன்னுலேருந்து ரெண்டு வருஷம்,
பாபிலோன் ராஜாவாகிய பெல்தசாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான்.
தன் தலையின் மேல் தோன்றின தரிசனங்களை தேவன் இப்போ, அதாவது இந்த ராஜா நேபுகாத்நேச்சாருடைய பேரன், நேபுகாத்நேச்சாருடைய பேரன் காலத்தில் நடைபெறுது. அப்ப கூட தானியேல் இருந்தார், நேபுகாத்நேச்சாருடைய இவர் தாத்தா காலத்திலேயும் இருந்தார், வேற காலத்திலேயே இருக்கிறார். இதுக்கு பின்னாடி வந்த மேத பெர்சிய ராஜ்யத்தில் கூட இருக்கிறார். என்ன அனுபவம் வாங்கியிருப்பார் நீங்க நினைச்சு பாருங்க. தானியேல் சாகும்போது 90 வயசு மேலாச்சு, 20 வயசுல உள்ள போனாரு, ராஜ்யத்தின் எல்லா நுணுக்கங்களே கண்டுபிடிச்சாரு. போய் சிலை செய்தியில தான் போனாங்க, ஆனா தேவன் அவங்களை அரண்மனையில வச்சு காப்பாத்தினாங்க. அரண்மனையில வச்சு நிறைய அனுபவங்கள் கொடுத்தாரு. எதுக்காக? வரக்கூடிய ராஜ்யத்துல இவங்களை வேலை செய்யறதுக்காக, ஜனங்களை வழிநடத்துறதுக்காக. அப்ப டிபார்ட்மெண்ட்ல சேர்ச்சு இருந்தார், பேரரசருக்கு 3வது இடத்துல. அப்ப எவ்வளவு பெரிய அனுபவம் வாங்கியிருப்பாரு நினைச்சு பாருங்க தன்னுடைய வாழ்க்கை. அப்போ தேவன் என்ன பண்ணார்னா, இவருக்கு சில தரிசனங்களை அங்க காமிக்கிறார். தரிசனங்கள் என்னன்னா, 2வது வசனம்,
தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது.
வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அவர் பார்க்கும்போது வேறு வித்தியாசமான ஒரு தரிசனம். அப்போ வானத்தின் 4 காற்றுகளும் என்ன குறிக்கும், வானத்தின் 4 காட்சிகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்ததுன்னு சொன்னாக்கா, இந்த பூமியின் 4 தூண்கள் எது எதுன்னு நம்ம பார்த்தோம், அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம் இல்லைங்களா. அப்போ இந்த பொருளாதாரம் போன்றவற்றின் மேல் நடைபெற்று வருகிற ஆவிக்குரிய அரசாட்சி வானத்தின் மேல், அதாவது சொல்றாரு, அதாவது வானத்தின் 4 காட்சிகளும் நம் பெரிய சமுதிரத்தின் மேல் அடித்தது. அப்படி சொல்லும் போது இந்த 4 தூண்கள் மேல் இந்த ஆவிக்குரிய அரசாட்சி நடைபெறுது. எப்படின்னாக்கா, சமுத்திரம் எதை குறிக்கிறது பயன்படுதுன்னா, 57வது அதிகாரம் ஏசாயா 57வது அதிகாரம் இந்த பேருக்கு அப்படியே வச்சுக்கோங்க, ஏசாயா 57வது அதிகாரம் 20 போதுங்க போதுங்க. துன்மார்க்கர் எப்படி
இருக்கிறாங்க,
கடலை போல இருக்கிறார். அப்போ பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, பாபம் மற்றும் மரணத்தில் இருக்கிற இந்த முழு மனுக்குலத்தை குறிக்கும். அப்போ இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, அந்த சமுத்திரத்தில் இருந்து படிங்க 3வது வசனம்,
அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழுந்தன.
பாருங்களா, வெவ்வேறு பெரிய 4 மிருகங்கள் சமுத்திரத்துக்குள்ள இருந்து
எழுந்து
வந்தது. அப்ப தானியேல் பார்க்கும் போது ஒரு பெரிய சமுத்திரம் வானத்தில் 4 காற்று அடிக்குது. அந்த டைம்ல அந்த சமுத்திரத்துக்குள்ள இருந்து 4 பெரிய மிருகங்கள் அங்கே வந்து, அப்ப காற்று எதை குறிக்கிறது நம்ம பார்க்கும் போது, காற்று வந்து இப்ப ஒரு பெரிய காற்று எப்படி இருக்கும், ஒரு புயல் காற்று என்ன கொண்டு வரும், ஒரு ஆபத்தை கொண்டு வரும். அப்ப ஒரு ஆபத்து காலம், ஆபத்துனா மனிதர்களுக்கு அந்த காலத்துல எப்படி ஆபத்துனாக்கா, போர்கள் தான், போர்கள் மூலம் தான் ஆபத்து. இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு வண்டியின் மூலம் ஆபத்து, ட்ரெயின்ல போனா ஆபத்து, சாப்பாட்டுல கூட ஆபத்து, எல்லாத்துலயும் ஆபத்து இருக்குது. ஆனா அந்த காலத்து ஜனங்களுக்கு போர் தான், அவங்களுக்கு டேஞ்சர்னாக்கா போர் தான் வரும். அப்போ ஒவ்வொரு போர்கள் மூலம் என்னாச்சுனாக்கா,
இந்த சமுதிரத்திலிருந்து நான்கு பெரிய மிருகங்கள் வெளிப்பினதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த நான்கு மிருகங்கள் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தானியல் இரண்டாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த சிலையில எத்தனை உலகங்கள், அது நாலு உலகங்கள். அதே போல இங்க எவ்வளவு மிருகங்கள், நாலு மிருகங்கள். இந்த தானியல் இரண்டாம் அதிகாரத்துல நம்ம பார்த்த நாலு சாம்ராஜ்யங்களே தான் தானியலுக்கு தேவன் காமிக்கும் போது நான்கு மிருகங்களாக அங்கே காமிக்கிறார். பதினேழு ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் படி, தானியல் ஏழாம் அதிகாரம் தானியல் ஏழாம் அதிகாரம் பதினேழாம்.
அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நாலு ராஜாக்கள்
பாத்தீங்களா, அந்த நான்கு மிருகங்களும் எதை குறிக்குது, நான்கு ராஜாக்கள் அல்லது ராஜ்யங்கள் இல்லைங்களா. ரொம்ப தெளிவா அங்கத்தான் இருக்குது கூட்டு, அங்கத்தான் இருக்குது சாதி. நம்ம நினைச்சுக்கூடாது மிருகம் அப்படின்னு சொன்னா மிருகம் அப்படின்னு மிருகம்னா என்ன அப்படி நம்ம யோசிச்சுக்க வேண்டாம். தேவன் என்ன வச்சிருக்காரு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சொன்னார. அப்போ எங்க பூட்டு வச்சிருக்கோ அங்கதான் பக்கத்திலேயே சாதி, அந்த லாக் கோட் தெரியணும், புறத்திற்கு தெரிஞ்சா போது வேற ஒண்ணுங்க. அப்போ சாதியில நம்ம பார்க்கும்போது அங்க சீனம் புரிஞ்சிருச்சு, நான்கு பெரிய மிருகங்களும் நான்கு ராஜ்யங்கள் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இப்ப நாலாம் வசனம் படிதான், அந்த நான்கு மிருகங்கள் எப்படி இருந்துச்சு,
முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது.
முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, பாருங்க இந்த மாதிரி சிங்கத்தை போல இருந்தது, அதுக்கு கழுகின் செட்டைகள்
உண்டாயிருந்தது.
உண்டாயிருந்தது சிங்கம் பரமசிங்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது அப்புறம் என்ன, நான் பார்த்து கொண்டு கீழ ரெண்டு சிறுகளே இருக்கு
விடுங்கப்பட்டது.
அப்புறம் என்னாச்சுன்னா அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனிதனை போல
சிங்கம்
தரையிலிருந்து எடுக்கப்பட்டு ரெண்டு காலில் நிற்கிற மாதிரி நிற்கும்படி செய்யப்பட்டது. அதனுடைய இறுதியம் என்ன இறுதியம் கொடுக்கப்பட்டது, இந்த ஹார்ட் எடுத்துட்டு மனுஷ ஹார்ட் வச்சாச்சு, மிருகத்தினுடைய ஹார்ட் எடுத்து மனுஷனுடைய ஹார்ட் மாதிரி வச்சாச்சு. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாம் சாம்ராஜ்யத்தைய குறிக்கிறது. பாருங்க அந்த தலை பொன்னான தலை பாபிலோனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டதுக்கு போலவே சிங்கம் யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுதுன்னா இங்க பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அதுக்கு வந்து பாபிலோனிய சாம்ராஜ்ய சிங்கம் எது கடையலும் பெரிய வல்லமை காட்டிக்கா ராஜா இருக்கு இல்லைங்களா, வல்லமை சக்தி இதெல்லாம் எதுக்கு இருக்குது, பெரிய மகிமையில் இருந்துச்சு அன்னைக்கு பாபிலோனிய சாம்ராஜ்யம். நான் அதை பத்தி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை பத்தி நான் நிறைய சொல்லணும், ஆனா டைம் எல்லாம் பட்டாது. ஏன்னா ஏபகாத் நேச்சர் அந்த பட்டணத்தை கட்டின விதம் பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட கட்டிடம் அவர் கட்டினார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க ஒரு வேலை. அந்த பட்டணத்தினுடைய மதில்கள் எப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய அகலம் எப்படி இருந்துச்சுன்னா பதினாறு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் அப்படி போய் ரிட்டர்ன் வரலாம், அப்படி போய் சேவனாயிட்டு வரலாம். அப்பவே ரெண்டு ரெண்டு ரதங்கள் போலாம், அதுதான் சொன்ன சிம்பிளா சொன்னேன் போய்க்கு என்ன ஆகல அப்படியே. அப்ப எவ்வளவு அகலம் கட்டிருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, எப்படி இந்த தஞ்சாவூர்ல கோயில் சுத்தி அந்த தண்ணியை விட்டுருக்காங்க பாத்தீங்களா, உள்ள யாரும் அவ்வளவு சீக்கிரம் போகாத அளவுக்குட்டாங்க. அது மாதிரி அந்த பட்டணம் முழுவதும் பாபிலோன் பட்டணம் முழுவதும் அந்த யூப்ரட்டிஸ் நதிய அப்படியே சுத்தியில விட்டு உள்ள முதலிகளை உள்ள வச்சிருந்தான், பாலம் கட்டிருந்தான், விரோதிகள் சத்துருக்கள் வரும்போது பாலம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கழுந்து கீழே விழுகிற மாதிரி பண்ணியிருந்தான். அப்ப தண்ணி தாண்டி அவனும் உள்ள வரவே முடியாது, உள்ள குதிச்சான்னா அவ்வளவுதான் முதல அப்படியே சாப்பிடுவான். அந்த மாதிரி அந்த பட்டணங்கள்ல அவன் ரொம்ப அற்புதமாக செஞ்சிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை உள்ள ராஜ்யம் தான் சிங்கத்திற்கு ஒப்பான ஒரு ராஜ்யமாக இருந்துச்சு. கழுகின் சட்டைகள் சொல்லும் போது கழுகு ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை இல்லைங்களா. அப்ப இந்த சாம்ராஜ்யத்தினுடைய மகிமை வானளவுக்கு இருந்துச்சு. தானியேல் நாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம்,
அது பெரியவரும் பலத்தரமா இருக்கிற ராஜாவாகிய நீர்தானே, உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தம் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தம் எட்டி இருக்கிறது.
பாருங்களா உங்களுடைய கர்த்தத்துவம் உங்களுடைய மகிமை எது வரைக்கும் போயிருக்கு, வானப்பரியந்தம். அதனாலதான் கழுகின் ரெண்டு சட்டைகள். அப்புறம் அவர் பார்த்து கொண்டிருக்கீள் அப்படிங்கும் போது என்ன இருக்குன்னா சில காலம் சென்ற பின்பு என்னாச்சுன்னா பாபிலோன் ராஜா தன்னுடைய அரண்மனை மேல நின்று என்ன சொன்னாரு, பழைய அந்த இதெல்லாம் மறந்துச்சார், அந்த சிலையெல்லாம் இதெல்லாம் மறந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு, அவர் பெருமை அவருக்குள்ள கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னாரு, உங்கள் தேவனே நாய தேவன் வேற கடவுளே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருந்தார். இப்ப தன்னைத்தானே பெருமை சொல்லும் போது தேவன் என்ன பண்ணார்னா அவனுடைய இறுக்குகள் பிடுங்கப்பட்டதுனாக்கா அவனுடைய மகிமை அவங்ககிட்ட எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் என்னாச்சு, அவன் அந்த சொல் வாயில் இருக்கும் போதே தேவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சாபம் கொடுத்தாரு. எத்தனை வருஷம், எவ்வளவு வருஷங்க, ஏழு வருஷம் இல்லைங்களா. ஏழு வருஷம் அவர் என்ன பண்ணாரு, புள்ளை திம்பா என்று சொன்னார். நீ மிருகங்கள் மாதிரி ஆயிட்டு புள்ளை திம்பா என்று சொன்னார். அப்படின்னு நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிள் எடுத்துக்கிறாங்க. பைபிள் லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்தார், அவர் போய் ரோட்ல நாலு காலில் மாடு மாதிரி நடந்து புள்ளி மேஞ்சிருந்தார். நாட்டுமா அப்படி இல்லை, இவருக்கு என்ன அப்பவே பைத்தியம் பிடிச்சிருச்சு, வேற ஒண்ணு இல்லை. அந்த டைம்ல அவருக்கு பைத்தியம் பிடிச்சி என்னாச்சுன்னா, பைத்தியக்காரங்கள் வந்து நகர்ல வளர்த்துருவாங்க, முடியெல்லாம் வளர்த்துருவாங்க. ராஜா பார்த்தா ராஜா மாதிரி இருக்க மாட்டார், அவரு ரொம்ப மன நோயாளி ஆகிக்கிறார். அப்போ இவங்களுக்கு தனி ரூம் அரண்மனையில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இவங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல வைத்தியம் பண்ணும்போது என்ன கொடுப்பாங்க, நம்மள மாதிரி டேப்லெட் ஊசியா, வேற பச்சளி வைத்தியம். அந்த காலத்து வைத்தியர்கள் என்ன பண்றாங்க, பச்சளி வைத்தியம், கீரைகா அது இதுதான் கொடுப்பாங்க. ஆளை உணவு புரண்டிடுவாங்க, அதனால இங்கே தள்ளி விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த நேபுகாத்நேச்சர் என்ன, 7 வருஷம் இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருந்தார், மெடிசன் எடுத்துட்டு இருந்தார், ஹெர்பல் மெடிசன். அதாங்க புள்ளை தீம்பாய் எடுத்துக்கிறார். அதனால நம்ம நினைச்ச கூடாது போய் புள்ள சாப்பிட்டு மேஞ்சிட்டு இருந்தார் ரோடு ரோடு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அந்த பேரரசர் எங்க வைக்கணுமோ அந்த தனி செல்ல வச்சு அடைச்சிட்டாரு. அடைக்கி 7 வருடம் கழிச்சு அவருக்கு புத்தி மீண்டுமாக அவருக்கு வந்ததாக நம்ம பாக்குறோம். அதான் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுடைய இருதயம் அதற்கு 7 வருடங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மனுஷனுடைய இருதயம் அவருக்கு வந்தது. அப்பா அவர் வந்து பரலோகத்தின் தேவனை தீர்த்ததாக அந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தினார், அப்ப மீண்டும் அவருக்கு சாம்ராஜ்யம் தேவன் கொடுத்ததாக அங்க நம்ம படிக்கிறோம். இப்போ இது அந்த அந்த சிங்கம் இந்த முதலாம் சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமாக அங்க சொல்லப்பட்டது. இரண்டாவது மிருகத்துக்கு நம்ம போகும்போது 7வது அதிகாரம் 5வது.
பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2வது மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது.
இந்த கரடி கொப்பான ஒரு மிருகம், 2வது மிருகம் பார்க்கும்போது இது எப்படின்னா, கரடி கொப்பா இருக்குது, ஆனா ஒன் சைடு இப்படி காமிக்குது, ஒன் சைடு காமிச்சு வாயில 3 விலா எலும்புகளை கவனிச்சுக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ இது எதை குறிக்கிறதுன்னா, 2வது சாம்ராஜ்யம் எதுங்க, மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம். ஏன் தேவன் மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்தை கரடி கோப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னா, கரடியினுடைய சில குணநலங்கள் மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்துல யூஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, கரடி வந்து பொதுவா அதனுடைய இறையை பிடிக்கிறது எப்படின்னு தெரியுமா, என்ன பண்ணுங்க, கரடி திடீர்னு 4 கால நிற்குமா, நிற்காதா, நிற்கும். அப்போ கரடி கட்டி பிடிச்சிடும், கட்டி பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆக முடியாது, அதை பேர் சொல்றாங்களே கரடி பிடி அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுனா அப்படியே இருக்கிட்டே போயிடும். அப்படியே போயிட்டு இந்த லங்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி மூச்சு திணறி அப்படியே சாகிற வரைக்கும் கூடாது, அந்த அளவுக்கு அது வந்து கட்டி பிடிக்கும். அதே மெத்தட் யாரு பயன்படுத்தினாங்கன்னா, இந்த பெர்சியர்கள் மேதோ பெர்சியர்கள் பயன்படுத்துவாங்க. எடுத்த உடனே போய் சண்டைக்கு போய் நாட்டுக்குள்ள போய் கட்டி வச்சு எல்லாத்துக்கும் சண்டைக்கு போன மாட்டாங்க. இவனுங்க எப்படின்னாக்கா, ரொம்ப தந்திரமாக நாடுகளை பிடிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, பாபிலோனே அவங்களை பிடிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சரித்திரங்கள்லாம் நம்ம படிக்கும் போது. அந்த பெர்சியா ராஜ்யத்துல கோரேஸ் ராஜா ரொம்ப மகா பெரிய ராஜா, அவர் வந்து என்ன பண்ணார்னா, இந்த பாபிலோனிய பட்டணத்தை முற்றுகை போட்டான். இவங்களுடைய மெத்தட் என்னன்னா, முற்றுகை போடுறது, அந்த பட்டணத்துக்குள்ள போகிற உணவு வழிகள் எல்லாம் அடைச்சிருவானு, அடைச்சி கம்ப்ளீட்டா முற்றுகை போட்டு உட்காந்துக்குவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க ஜனங்கன்னா, உள்ள இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, உள்ள பொருள் என்ன ஆயிடும், கொஞ்ச நாள்ல தீர்ந்து போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ரொம்ப நோஞ்சன் ஆயிடுவாங்க எல்லாம், நோஞ்சன். அதாவது 10 மாசம், 5 வருஷம், 3 வருஷம் ஆனாலும் கூட கவலைப்பட மாட்டாங்க. இவங்க முற்றுகையே போட்டாங்கன்னா போட்டத்தான் அவ்வளோ. அப்போ ரொம்ப நெளிந்து போய் வெளியில வருவாங்க இல்லைங்களா, அப்ப போய் குத்துவாங்க. அப்போ எல்லாத்தையும் குத்தி சாவடித்து உள்ள பூந்து எல்லாத்தையும் பண்ணி ராஜ்யத்தை எடுத்துருவாங்க. இதுதான் அந்த மெத்தட். அதனால தான் இங்கே தேவன் இந்த மேத பிரச்சனைகளை வந்து கரடி கோப்பிட்டு அருமையாக சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் சாங்கிங்ஸ் எது எதை பிரிஞ்சுங்கன்னா, மேதியர்களும் பெருசியர்களும் சேர்ந்து ராஜ்யம் நடத்தினாங்க. அதில் பெருசியர்கள் ரொம்ப வல்லமை உள்ளவர்களாக இருந்தாங்க, மேதியர்கள் பவரில் கொஞ்சம் கம்மி. இந்த தெரியு ராஜா போன்ற சில பேர் தவிர மற்றவர்கள்லாம் ரொம்ப வீக்கு ராஜா. ஆனால் பவரில் யார் இல்லைக்கா, பெருசியர்கள் தான் ரொம்ப எம்பரரில் நம்பர் ஒன்ல, பெருசியர்களே தான் பண்ணிருந்தாங்க, மேதியர்கள் உடவே இல்லை. அதனால தான் ஒரு சைடு சாங்கிங் தேவன் காமிச்சார், பெருசியர்கள் வல்லமை உள்ளவர்களாகவும் மேதியர்கள் பலம் பலவீனமானவர்களாகவும் காமிச்சாரு. வாயில 3 எலும்புகள் இருந்தது எதை குறிக்குதுன்னா, இந்த நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக 2 உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் நடந்துச்சு. இந்த தரிசனம் காமிக்கும் போது நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யம் போயிட்டு இருந்துச்சு, ஆனா நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி 2 சாம்ராஜ்யம் இந்த உலகத்துல நடைபெற்றதை நம்ம சரித்திரங்களின் வாயிலாக கண்டுபிடிக்கிறோம். அது என்ன சாம்ராஜ்யம்னா, உலகத்தில் நம்பர் ஒன் முதல் முதல் இருந்த சாம்ராஜ்யம் எதுனாக்கா எகிப்திய சாம்ராஜ்யம், எகிப்தியன் கிங்டம். ரெண்டாவது லீபிய சாம்ராஜ்யம் ரெண்டு நடந்துச்சு. மூணாவது தான் எது, பாபிலோனிய சாம்ராஜ்யம். அப்போ இந்த வாயில என்ன வச்சிருந்துச்சுனாக்கா மூன்று விழா எலும்புகளை வச்சுருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு முன்பாக இருந்த மூன்று சாம்ராஜ்யங்களுக்கு அப்புறம் இந்த சாம்ராஜ்யம் வந்ததை அங்கே புரிஞ்சு. அது மட்டுமில்ல, எலும்பி வெகு மாம்சம் தின்னு அதற்கு சொல்லப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, போய் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை கண்டபடியா நசுக்கி அந்த ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அதற்கு சொல்லப்படுது. அப்போ நேபுகாத்நேச்சார் அந்த தொங்கும் தோட்டத்தில் பார்த்துட்டு இது ரொம்ப காலத்துக்கு நிலைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. உலகத்தின் உலக அதிசயங்களில் ஒன்றாக அன்னைக்கு சொன்னாங்க, இது ரொம்ப காலம் நிலைக்கும் நினைச்சாரு. ஆனால் மிக பெருசியர்கள் வந்தோம்னையும் முதல் வேலை அந்த அரண்மனையின் உலகத்தில் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாரு. அப்போ அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தபடியாக இந்த மேதோ பெருசிய சாம்ராஜ்யம் வந்துச்சு. மேதோ பெருசிய சாம்ராஜ்யத்துல நம்பர் ஒன் கிங் யாருனாக்கா எம்பரர் யாருன்னா வேற ஒருத்தர் சைரஸ் த கிரேட் போரஸ். அவர் வந்து பயங்கரமான ஒரு ராஜ தந்திரி, அந்த நாடுகளை பிடிக்கிறதுல அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கறோம். இப்ப நம்ம மூன்றாவது ராஜ்யத்துக்கு நம்ம போறோம். ஏழாம் அதிகாரம் ஆறாவது.
அதன் பின்பு சிவிங்கை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்டியின் செட்டைகள் நாலு இருந்தது. அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளிகை அளிக்கப்பட்டது.
இங்க நம்ம பார்க்கும் போது சிவிங்கியை போல ஒரு மிருகம். சிவிங்கன்னு கொட்டங்க சிவிங்க தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்க தவறான மொழிபெயர்ப்பு போட்டுட்டு நீங்க இங்கிலீஷ் பெயர்ப்பு யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நான் கூட எடுக்கணும்னு நினைச்சு மறந்துட்டு வந்து வேண்டையா யாரோ ஒருத்தர் வச்சிருந்தாங்களே நம்ம அம்மா அம்மா கிட்ட அந்த அந்த பைபிள்ல என்ன போட்டிருக்குமா? சிவிங்கன்னு போட்டிருக்கா? சிவிங்கன் தான் போட்டிருக்கு. அப்போ இந்த இந்த லேட்டஸ்ட் பைபிள்ல அப்புறம் இங்கிலீஷ் பைபிள்ல நான் பார்க்கும்போது இந்த மிருகம் எப்படி போட்டிருக்கோம்னா லெப்பர்டு, லெப்பர்டு அல்லது வேண்டை அவங்க சொன்னாங்க பாருங்க. லெப்பர்டு சொல்ற அதை நம்ம பார்க்கணும். லெப்பர்ட்னா என்ன? சிறுத்தை. நீங்க உங்க பைபிள்ல கரெக்ட் பண்ணிடுங்க. சிவிங்கன்னா ஒட்டக சிவிங்க நினைச்சிருக்கேன். இது சிறுத்தையை போல ஒரு மிருகத்தை அங்க பார்த்தேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு எதுனா சிறுத்தை விட அதிக வேகம் யாரும் போக முடியாது. அப்ப இப்ப அப்படித்தான் தேவன் அந்த மிருகத்தை படைச்சிருக்காரு. இப்ப இந்த மாதிரி சிரிப்பிக்கு ஒரு நாலு ரக்க வேற வச்சா எப்படி இருக்கும் அதனுடைய ஸ்பீடு? இல்லைங்களா, தரையிலயே புகாதது அப்படியே பறந்துடும். அந்த மாதிரி இது எதை சொல்லிட்டுன்னா கிரேக்க சாம்ராஜ்யத்தை தேவன் அருமையா காமிச்சிட்டாரு. என்னன்னா இந்த அலெக்சாண்டர் கிரேட் 24 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளோம், 24 பசங்க இந்த காலத்தில் 24 பையன் என்ன பண்ணுவானுங்க? அங்கே மூணு முக்கில் நின்றுட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, பசங்க எல்லாம் சேர்ந்து. ஆனால் அங்கே அந்த ஆள் 24 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள உலகத்தையே பிடிச்சிட்டான். அப்போ எந்த அளவுக்கு அவன் ஸ்பீடு போயிருக்கா பாருங்க. தேவன் அதனால தான் அந்த ராஜ்யத்தை சிரித்தைக்கு ஒப்பாக காமிச்சாரு. அந்த உலகத்தையே அவ்வளோ சீக்கிரம் 10 வருஷத்தில் பிடிக்க முடிஞ்சது காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய நான்கு தளபதிகள், நான்கு சட்டைகளுக்கு காமிச்சார, நான்கு தளபதிகள் பயங்கரமான ஞானிகளாக இருந்தாங்க அவனுக்கு. அப்போ உலகம் முழுவதும் அவ்வளோ சீக்கிரம் அவர் பிடிச்சிட்டார். என்னாச்சுன்னா அவர் வந்து வாரிசு இல்லாதனால அப்படியே செத்து போயிட்டாரு. அவருக்கு பின்பு என்னாச்சுனாக்கா அவருக்கு வாரிசு இல்லை, கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சு. அவர் வந்து மலேரியா காய்ச்சலில் செத்து போயிட்டதாக சரித்திரங்களை நம்ம படிக்கிறோம் சின்ன வயசுல. அப்போ என்னாச்சுன்னா அந்த அந்த திருப்திக்கு எவ்வளோ தலைகள் இருந்துச்சு படிக்கும், நான்கு தலைகளும் அங்கே இருந்து நான்கு செட்டைகள் இருந்துச்சு, தலைகள் நாலு. அது அதுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அலெக்சாண்டர் தி கிரேட் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த திருப்பிக்கு நான்கு தலைகள் எதை குறிக்குதுன்னா அவருடைய நான்கு தளபதிகளுக்கு அந்த ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அந்த நான்கு தளபதிகள் யாருனாக்கா இங்க நோட்ஸ் இருக்குது, நீங்க படிக்கலாம். ஜெனரல் கேசண்டர், அவர் வந்து மாசிடோனியா மற்றும் கிரீஸ் பகுதிகளில் அந்த பகுதியை பிரித்து கொடுத்துருக்காங்க கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு. அப்புறம் ஜெனரல் இசிமேக்கஸ் இன்னொருத்தர், அவர் வந்து ஆசியா மைனரும் இந்த ஆசியா மைனர் பகுதியிலையும் திரேஸ் பகுதிகளிலும் அவர் வந்து சாம்ராஜ்யம் நடத்தினாரு. அடுத்து செலூக்கஸ் நிக்கேடர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், செலூக்கஸ் நிக்கேடர் இல்லைங்களா? அவர் வந்து மெசபட்டோமியா சிரியா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அவர் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் நம்ம இந்தியா பக்கம் வரைக்கும். அடுத்தபடியா ஜெனரல் டாலமி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ரொம்ப பயங்கரமான ஆளு தான் ஜெனரல் டாலமி. அவர் வந்து எகிப்து மற்றும் பாலஸ்தீன பகுதிகளில் ஜெனரல் டாலமி அங்கே ஆட்சி செய்ததாக நம்ம பார்க்கலாம். அதனால தான் தேவன் இந்த இந்த விலங்கை கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு அங்கே பேசிக்கிறான். இப்போ நம்ம 7வது வருஷத்துக்கு போகலாம்.
அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது.
பாத்தா இந்த மிருகம் பார்த்த எப்படி தெரியுது? இந்த எந்த மாதிரியும் இல்ல, மகா கெடியதும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய். அப்படித்தான் பார்த்தா ஒரு டைனோசர் மாதிரி. இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விலங்கு சொல்ல முடியல. இது ரொம்ப ரொம்ப பயங்கரம் அந்த மிருகம். ஆனால் காமிச்சிருக்கிறோம். அப்புறம்
அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது.
பல்லெல்லாம் எப்படி? எதுல இருப்பு? இரும்புல செய்யப்பட்ட பற்கள். அப்புறம்
அது நொறுக்கி பட்டித்து நீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலாம் வேர்த்துருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது.
அதுக்கு எத்தனை கொம்பு?
10 கொம்பு.
முன்ன எல்லாவற்றை பார்க்கலாம் வேர்த்துருவமாக இருந்துச்சு. அதுக்கு 10 கொம்புகள் இருந்துச்சு. இந்த சிலைக்கு கால் எவ்வளவு விரல்கள் இருந்துச்சு? 10 விரல்கள் இருந்துச்சு. அதே போல இந்த மிருகத்துக்கு எவ்வளவு கொம்புகள்?
10
கொம்புகள் இருந்தது. அப்போ இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடுத்தபடியாக வந்த சாம்ராஜ்யம் எதுங்க? ரோம சாம்ராஜ்யம் இல்லைங்களா? ரோம சாம்ராஜ்யம் ஐரோப்பா தேசத்துல இருக்கிற 10 நாடுகள் ஒன்னா சேர்ந்து நடத்தின சாம்ராஜ்யம் தான் இந்த உலகத்துல ரோம சாம்ராஜ்யம். அது மகா பலத்ததுமாக இருந்தது. அப்படின்னா மற்ற எல்லா பேரரசுகளை விட, தனக்கு முந்தி இருந்த எல்லா பேரரசுகளை விட ராணுவ வல்லமையில நம்பர் ஒன்ல இருந்தாங்க ரோமர்கள். ரோமர்கள் சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பெரிய இருப்பு பற்கள் எதை குறிக்குதுன்னா, வாயில பல்லல இரும்பு இருந்துச்சு, அது எதை குறிக்குதுன்னாக்கா, முதல் முதல் உலகத்துல இந்த யுத்த தளவாடங்கள் எல்லாம் இரும்புல கண்டுபிடிச்சது யாருனாக்கா, இந்த ரோமர்கள் தான். அது நம்ம சரித்திரங்களை நம்ம படிக்கிறோம். அதைத்தான் தேவன் அருமையா காமிச்சாரு. அவனுடைய வாயில மிருகங்களுக்கு வந்து அவனுடைய பவர் எங்க வச்சிருக்காரு தேவன்? இப்ப சிங்க இருக்குது, திருச்சி இருக்குது, எல்லாத்துக்கும் எங்க இருக்குது? அப்படியே கடிச்ச ஒரு பொருள் அப்படி எடுத்துட்டு போயிடும். அப்ப அந்த பவர் அந்த பல்லலுக்கு. அதே போலதான் இந்த ரோம பேரரசனுடைய வல்லமை இந்த இரும்புல, அவங்களுடைய யுத்த தளவாடங்கள் அனைத்தும் இரும்பால் ஆனதை அங்கே குறிக்கிறதாக தேவன் அருமையாக அங்கே காமிச்சிருக்கிறார். அடுத்தபடியா அதுக்கு 10 கொம்புகள் இருந்தன. அப்ப ஒரு கொம்பு, அப்ப 7 அதிகாரம் 24 வசனம் படிங்க. 10 கொம்புகள் எதை குறிக்குதுன்னு பாருங்க.
அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம்.
பாத்தீங்களா? அப்போ அந்த 10 கொம்புகள் எது? 10 அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்கள் அல்லது ராஜ்யங்கள். என்னன்னா இந்த ரோம பேரரசு 10 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ 10 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ராஜாக்கள் ஆட்சி பண்ணுவாங்க. பேரரசர் எங்க இருப்பாருன்னா ரோமாபுரியில இருப்பார். அப்போ அந்த வகையில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னாக்கா, பாலஸ்தீனாவில் இருந்தார் பாருங்க ஏரோது ராஜா. ஏரோது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பேரு ஏரோது. அந்த ஐரோப்பா கண்டங்கள்ல அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேற பேரு. இப்படி 10 டிவிஷன்ஸா இருந்துச்சு அந்த ராஜ்யம். அதான் 10 கொம்புகளாக அங்க காமிச்சாரு. 10 தேசங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஆளுகை செய்தி கொண்டு வந்ததை நம்ம பாக்குறோம். அப்ப ரோம பேரரசு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இது போதும். இன்னும் நம்ம நிறைய படிக்கிறோம் அதை பத்தி. இந்த தானியல் சீக்கிரத்தை பத்தி வரும் வகுப்பு இல்ல, இன்னும் டீட்டெயிலா நம்ம படிக்க போறோம். 8 வசனம் படிங்க.
அந்த கொம்புகளை, அந்த கொம்புகள் நான் கவனித்திருக்கையில்,
அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்ச காலம் சென்ற பின்பு நான் கவனித்திருக்கையில் என்ன அர்த்தம், ரோம பேரரசு நடந்து கொண்டிருக்கும் கொஞ்ச காலம் சென்ற பின்பு என்ன நடந்துச்சுன்னா,
இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு.
அந்த 10 கொம்புகளுக்கு இடையில ஒரு சின்ன கொம்பு என்னாச்சு?
எழும்பிட்டு
காட்டாச்சு. அப்புறம்
அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது.
அதுக்கு அது மேல வர 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 என்ன பண்ணிருச்சு, கூடுக்குற 3 கொம்புகளை கீழே தள்ளிடுச்சு. அப்புறம்
அந்த கொம்புலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது.
அந்த கொம்புல என்ன இருந்துச்சு பார்க்கும் போது, அப்ப 10 கொம்புகள் 10 ராஜ்யங்கள் சொன்னா, அப்ப இந்த சின்ன கொம்பு கூட என்னதான், அதுவும் ஒரு ராஜ்யம் தான் இல்லைங்களா? அப்ப ரோம பேரரசனுடைய மற்றொரு வடிவம் தேவனங்க காமிச்சாரு, இரும்பும் களிமண்ணும். அப்ப அது வந்து ரோம பேரரசனுடைய மற்றொரு வடிவம். அதே போல இங்க ரோம பேரரசு நடந்து கொண்டிருக்கும் போது ரோம பேரரசுக்குள்ளே ஒரு சின்ன கொம்பு ஸ்டார்ட் வந்துச்சு. அந்த 10 பாகங்கள்ல 3 ராஜ்யங்களை கீழே தள்ளிட்டு இது மேல வந்துச்சு. அப்புறம் அதுல 20 வசனம் படிங்க.
அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும், தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எளிமனதுமாய் கண்களையும் பெருமையானவர்களை பேசும் வாயுடையதுமாய் மற்றவர்களை பார்க்கலும் பருமனாக தோன்றினார்களை
பார்க்கலும். அது எப்படி இருந்துச்சு?
பருமனாக
நல்ல தடியாயிருச்சு. ஆரம்பிக்கும் போது சின்ன கொம்பா இருந்துச்சு, போக போக என்ன ஆயிடுச்சு, மற்றவர்களை பார்க்கலும் பருமனாக தோன்றினதுமான வேறொரு கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை குறித்தும் அறிய மனதாக இருந்தேன் அப்படின்னு. அப்ப இந்த 10 கொம்புகள் நடுவில் அந்த வந்துட்டே அந்த சின்ன கொம்பு
அது எது? அங்க நம்ம பார்த்த களிமண், இங்க சின்ன கொம்பு. அப்ப அந்த சின்ன கொம்பு எதை குறிக்குது? ரோம சபை இல்லைங்களா? ரோம சபையினுடைய கண்காணியினால ரோம பேரரசின் உதவியோடு வினோதமான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம், அதுதான் ஹோலி ரோமன் எம்பையர். ரோம பேரரசனுடைய மற்றொரு வடிவம் அந்த சின்ன கொம்பு. அப்படியே பெருசாயிட்டு தனக்கு பின்பாக இருந்த மூன்று ராஜ்யங்களை இந்த உலகத்தில் இல்லாம பண்ணி, அதெல்லாம் நம்ம சரித்திரங்கள ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும். அந்த மூன்று சாம்ராஜ்யங்கள் எதுன்னு சொல்லி, அப்போ இந்த ரோம பேரரசின் உதவியோடு ஆரம்பிக்கப்பட்டது. மனுஷர் கண்களுக்கு ஒப்பான கண்கள் அது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் அந்த கொம்புல. அப்போ அந்த அந்த கண்காணிகளுடைய சாம்ராஜ்யம்னா ரொம்ப மனுஷனுடைய கண்கள் எது கிடையாது சொல்லலாம் நம்ம, ஞானம் இல்லைங்களா? அப்ப அவ்வளவு ஞானமாக தந்திரமாக ராஜ்யத்தை தங்களுடைய கையில கொண்டு வந்தாங்க. அப்புறம் பெருமையானவங்களை பேசும் வாய் அதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, பெருமையானவங்களை பேசுற வாய் என்னன்னா வாயிலேயே எல்லா வேலை செய்யும். என்னன்னா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ராஜ்யம், இங்க நாங்க செய்யற ராஜ்யம் கர்த்தருடையது ஆண்டவருடையது இப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள்லாம் பயந்துக்கணும். ஐயோ உண்மையிலேயே ஆண்டவருடைய வெளிப்பாடு மாதிரி தெரியுது. இன்னைக்கு நிறைய பேர் நேரடியா போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க நம்ம அப்படின்னு யோசிச்சுக்குவாங்க. ஆனா ஏன் தாண்டவர் எனக்கு வந்தாரு உங்களுக்கு தான் 100 ரூபாய் வாங்க சொன்னாருன்னா மனுஷனுக்கு என்ன பண்றானுங்க? ஐயோ கடவுளே கேட்டாரு இருந்தாங்க புரியுங்க, 100 என்ன 200 ரூபாய் கட்சி பண்ணுங்க அப்படின்னு. அது போல அன்னைக்கு அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பெருமையான வாய் பேசுறதுன்னா இந்த சாம்ராஜ்யம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம், கிறிஸ்துவின் பெயரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் சொல்லி அந்த ராஜ்யமே கர்த்தருடைய கடவுளுடைய ராஜ்யம் சொல்லிட்டு அவங்க அதான் அவங்க இந்த பெருமையானவையில பேசுற வாயும் அந்த கண்களையும் வந்து குறிச்சிங்கன்னா அவர் ராஜ்யத்தை தங்களுடைய கையில வைக்கிறதுக்கு அவர்கள் கையாண்ட தந்திரமான முறைகள் அவனுடைய பலன் தான் பரிசுத்த ரோம ராஜ்யம். கிபி 800ல் முழு போவர்கள் தான். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான். இங்கிலாந்துடைய ராஜா கூட அவருக்கு கீழே தான். இவங்களுக்கு பேசின பேச்சு எல்லாம் இன்னைக்கு வந்து சரித்திரத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் இதெல்லாம் நம்ம பேசணும்னா ரொம்ப டைம் ஆகி போகுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவினுடைய 2வது வருடத்துக்கு முன்பாகவே இவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசுனுடைய ராஜ்யம் இன்னைக்கு நிறைய சிஸ்டூர் அப்படிங்கிறத நம்பிட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு சிஸ்டூர் உலகம் முழுவதும் இருக்கிறதுனால ராஜ்யம் யார் கேள்வி நினைச்சிருக்காங்க தெரியுமா? கிறிஸ்துவர்கள் கேள்வி தான் நினைச்சிருக்கிறாங்க. அப்ப இயேசு ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகிறதுக்கு முன்னாடி யாருடைய ராஜ்யம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகுமா? ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டா இந்த ஹோலி ரோமன் எம்பையர் நடந்து கொண்டிருந்தது இந்த உலகத்துல. இந்த டைம் என்னாச்சுன்னா 9வது வசனம் படிங்க.
நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது.
இந்த மாதிரி இந்த சாம்ராஜ்யங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன.
நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டில் இருந்தால்
சிங்காசனங்கள் வைக்கப்படுதுன்னா சிங்காசனம் எதுக்கு வைக்கிறது? அரசாடுறதுக்கு. இன்னொரு வகை தீர்ப்பு
செய்யுங்களா?
தீர்ப்பு நியாய தீர்ப்பு அங்கே பிரிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நீண்ட ஆயுசுள்ளவர் அதன் மேல் வீட்டிருந்தார்.
அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது.
அடையாள மொழி. அவர் வந்து அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் தூய்மையாக இருந்தது, பரிசுத்தமாக இருந்தது அவருடைய நாய்க்கு. அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சாகவும் இருந்துன்னா துப்புரவாக அவர் இருந்தது. அப்புறம் சிங்காசனம் அக்னி ஜுவாலையாக இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய தீர்ப்பும் நீதியான தீர்ப்பா இருக்கும், நெருக்கமாக இருக்கும். அடுத்தது வந்து அதனுடைய சக்கரங்கள் இதெல்லாம் சிம்பிளா விளக்க சொல்றேன். இப்ப பட்டாது ஒரு நிறைய விஷயங்கள் வரும் வகுப்புகள்ல இது சம்பந்தப்பட்ட வசனங்கள் வேற பக்கம் இருக்கு. இங்க கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் நான் இங்க மட்டும்தான் எடுத்துருக்கிறப்ப நான் மற்ற இடத்துல இருந்து நான் இப்ப நான் சொல்ல வரல. அப்போ அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் அதன் மேல் உட்கார்ந்து சொன்னார் அப்படின்னா அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யாருங்க? இயேசுங்களா? பாருங்க அது கர்த்தரா இயேசுவா இருந்தா இப்படி ஒரு வசனம் வருமானு பாக்கலாம். அது அதிகாரம் 13வது வசனம். இப்ப நீண்ட ஆயுசுல ஒரு உட்காந்துக்கிறாரு. 7வது அதிகாரம் 13வது வசனம்.
தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்.
பார்த்து கொண்டிருக்கையில் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார்.
அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார்.
அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்தாரு அப்படின்னா இந்தியா மனுஷகுமார். அவ ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டானா? டபுள் ஆக்டா. நம்ம எம்ஜிஆர் ரஜினி எல்லாம் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னு எம்ஜிஆர் பாரு, அந்த பக்கம் பார்த்தோன்னு சொல்லி சொல்லிட்டு அப்ப இன்னும் கூட பண்றாங்க ஜனங்க, அந்த மாதிரி ஏதாவது டிராமா நடக்குதா? நீண்ட ஆயுசுலவர் அந்த பக்கம் மனுஷகுமாரன், இவரே தான் மனுஷகுமாரன், இவரே தான் நீண்ட ஆயுசு, இப்படியா? ஆமாவா, வசனம் அப்படி இருக்குதா? அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் அவர் வந்தார் இல்லைங்களா? அவர் டபுளா இல்லை. இதை பத்தி நம்ம நிறைய படிக்க வேண்டியது. அடுத்த வசனம் படிங்க, பதினேழாவது. அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் என்ன பண்ணாரு அவருக்கு? பதினாலு படிங்க.
சகல ஜனங்களும் ஜாதியாரும் வாசிக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது.
அவருக்கே கொடுக்கப்பட்டது. யாருக்கு? மனுஷனுக்கு. யாரு கொடுத்தது? அந்த நீண்ட ஆயுசுள்ளவர். அவருக்கு சகல ஜானங்களும் ஜாதியாரும் பாசுக்காரரும் அவரையே சேவிக்கிற அளவுக்கு கர்த்தத்துவமும் ராஜரீகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த பேரரசுகளின் மேல், இந்த உலக சாம்ராஜ்யங்களின் மேல் தீர்ப்பு செய்யறது அங்கே யாருனாக்கா இதவாகி தேவனை குறிக்கும் அடையாளம். இதவாகிய தேவனை குறிக்கும் அடையாளம். மனுஷகுமாரன் யாருடைய அடையாளம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசுனுடைய அடையாளம். அருமையான தேவன் காண்பிக்கிறார். அப்போ இந்த பன்னிரெண்டாம் வசனம் படிங்க. பன்னிரெண்டாம் வசனம்.
மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது, ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோட இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது.
ஆனா அந்த டைம் வர்ற வரைக்கும் இந்த நான்கு சாம்ராஜ்யங்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார். அப்புறம் அதுக்கு பின்பு அது எடுக்கப்பட்டு விட்டது. அது வந்து அந்த ராஜ்யம் இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டதுனாக்கா அந்த ராஜ்யம் மனுஷகுமாரனு பப்பானவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த ராஜ்யம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ராஜ்யங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்குதா? இன்னைக்கு இந்த ராஜ்யங்களே இல்ல. போலி ரோமன் பேர் இருக்குதா? அது கூட இன்னைக்கு இல்ல, இருக்குது. ஆனா பவர் இல்ல அதுக்கு. அன்னைக்கு மாதிரி பவர் கிடையாது. இன்னைக்கு டம்மியா இருக்குது அந்த ராஜ்யம். ஆனாலும் தேவன் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை சகோதர சகோதரிகள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசுக்கு மட்டும் தேவன் கொடுக்கறது இல்ல, இந்த ராஜ்யம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தருவதாக. அதே அதிகாரம் 27வது வசனம்.
வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டீங்களா?
அப்ப வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்த வான்களுக்கு ஆகிய ஜனங்களுக்கு, தூதர்களுக்கு இல்ல, யாருக்கு? பரிசுத்தவான்களாகிய ஜனம். யாருங்க பரிசுத்தவான்கள்? பைபிள் செயின்ட் சொல்றாமே, யார் பரிசுத்தவான்கள்? இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். பரிசுத்தவான்கள் தனி கிளாஸ் இருக்குதுங்க. யாரே தேவன் பரிசுத்தவான்கள் சொல்லி தேர்ந்தெடுக்கிறார்? நான் வந்து இவரை பரிசுத்தவன் சொல்ல முடியுமா? நான் இன்னொருத்தன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இவர் பரிசுத்தவான் என்ன முடியாது. தேவன் கொடுக்குறாங்க பரிசுத்தவான்கள்னா யாருன்னு. அதை பத்தி நம்ம வரும் வகுப்புகளை நம்ம படிக்க போறோம். மூன்று பாகம் இருக்குது பரிசுத்தவான்கள் பத்தி சகோதரத்தை தெரிந்து கொள்ள போறோம். அப்போ வானத்தின் கீழங்க மூல ராஜரீகம் இயேசுக்கு மட்டும் இல்ல, கூட யாருக்கு? அவருடைய பரிசுத்தவான்களுக்கே தேவன் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு இந்த கிளாஸ் உட்காந்துக்கிட்டதுல யாராவது பரிசுத்தவான்கள் கூட இருக்கலாம். நான் எல்லாருமே நான் சொல்ல முடியும், என்ன கூட நான் சொல்ல முடியும். ஏன்னா தீர்ப்பு யாரு கொடுக்கறது? இதை தேவன் கொடுக்க போறாங்க. இவர் சரியானவர், தகுதியானவர் அப்படின்னு இயேசு சொல்றாங்க. பாருங்க இந்த ராஜ்யம் பத்தி லூக்கா 22:29.
ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை
ஏற்படுத்தினது.
எப்படி கிளீனா சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துகிறேன். அப்போ தற்போது சபை ஆளுகிற காலமா? இப்ப சபை ஆளுகிற காலமா? இப்ப சபை ஆளுகிற காலம் இல்லை. ஏன்னா கர்த்தராக இயேசுவே இப்ப என்ன பண்றது இல்ல, ஆளுகை செய்யறதில்ல. அவர் ஆளுகை செஞ்சதானே நம்ம ஆளுகை செய்ய முடியும் இல்லைங்களா? அப்ப மாறாக இது எந்த காலம் அப்படின்னா அந்த பரிசுத்தவான்கள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் இப்ப கொடுத்துருக்கிறார். என்னன்னா கர்த்தராக இயேசுடைய தாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறுறது, அல்லது இந்த காலம் கர்த்தராக இயேசுனுடைய அடித்து விடுதலை இந்த பலவீன சரீரத்துல, இந்த பாவ சரீரத்துல, தீமை நிறைந்த உலகத்துல கர்த்தராக இயேசுனுடைய குணநலங்களை இந்த உலகத்துல வர வைக்கிற காலத்தில் இருக்கிறாங்க இந்த பரிசுத்தவான். அது தகுதியானதுக்கு அப்புறம் தான் ஆளுகை செய்ய முடியும். அதுக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. இதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப கிளீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 தீமோத்தேயு 2:11.
இந்த வார்த்தை உண்மை உள்ளது.
இந்த வார்த்தை உண்மை உள்ளது. நான் சொல்ல போற வார்த்தை என்னவாமா?
உண்மை உள்ளது.
உண்மை உள்ள வார்த்தை அது என்ன?
என்னவெனில், நாம் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
பாத்தீங்களா, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அப்பதான் என்ன பண்ண முடியும்? அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும். அவரோட கூட பாடுகளை சகிக்கவில்லை என்றால் அவரோட கூட ஆளுகையும். ஆப்போஸ்தலர் சொன்னாதான் நம்மளுக்கு சீக்கிரம் புரியுது இல்லைங்களா? அப்போ அவரோட கூட பாடுகளை சகிக்கிற காலம். அப்போஸ்தலர் பவுல் தம்முடைய சீஷர்களுக்கு அங்க சொல்லும் போது சொன்னாரு, அப்போஸ்தலர் 14:22,
சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
பாத்தீங்களா எப்படி சொன்னாங்க? அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தரா இயேசு பின்பற்றி நடக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக. ஏன் இங்க ஒரு கஷ்ட வழி நம்மளுக்கு முன்பாக தேவன் நிறுத்திருக்கிறாங்க? ஏன் வந்து இங்க ஒரு நெருக்கமான வழியில நடக்க சொல்றாரு? இன்னைக்கு மாறாக இந்த மாதிரி சுவிசேஷங்கள் எங்கேயுமே நம்ம கேட்கறதில்லை. உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கிடுவாரு, உங்களுடைய உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிடுவாரு, நீங்க நிம்மதியா வாழலாம். அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு நிம்மதி, அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க டிக்கெட்டு நேரம் பரல. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஏமாந்துருவோம், நம்ம நினைச்சுக்கிறோம் சப்போஸ் போகலன்னு வைங்க எப்படி இருக்கோம். ஆனா போகக்கூடிய எல்லா வழிகளும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவரோட கூட நம்ம என்ன பண்ணுவோம்? மறிக்கணும். அவரோட கூட பாடுகளை நம்ம சகிக்கணும். அனைத்து உபத்திரங்களின் வழியா போகணும். கர்த்தருடைய சத்தியத்துக்காகவும் கர்த்தருடைய வசனங்களுக்காகவும் அவருடைய ஜனங்களுக்காகவும் நம்ம உயிர் தியாகம் கொடுக்கணும். கர்த்தரால் இயேசுனுடைய குணநலங்கள் நம்மளுக்குள் வர வைக்கணும். அது இந்த காலம். அதத்தான் இயேசு சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:21 அவர் போய் சிங்காசனத்துல உட்கார்ந்த பின்பு சொல்றாரு பாருங்க வார்த்தை எப்படின்னு.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு யாரும் செய்வேன்.
நான் ஜெயம் கொண்டு நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த உலகத்தை நான் வெற்றி கொண்டேன். இந்த சரீரத்தின் ஆசை இச்சைகளை வெற்றி கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் நான் வெற்றி கொண்டேன். இப்ப நான் எங்க உட்காந்துருக்கிறேன்? என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் இருக்கிறேன். அதே போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கும் என்னுடைய சிங்காசனத்துல உட்காரும்படி. வெறுமனே கிறிஸ்தவர்களுக்கே கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா இல்லைங்களா? அப்போ போகிறது ரூட் தெரியுதா? வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த வாய்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதையும் நம்ம இன்னைக்கு நம்ம யோசனையில வைக்கணும். இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு நம்முடைய கர்த்தரா இயேசு சொல்றாங்க. ஆனா இந்த களிமண் அல்லது வந்து சின்ன கொம்பு அப்படின்னு நினைக்கல, இது கர்த்தரா இயேசு பின்பற்றி நடக்கல. மாறாக கிறிஸ்துவருக்கு முன்னாடியே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த சின்ன கொம்பு அங்கே சொன்னதாக நம்ம பாக்கிறோம். சீஷர்கள் கூட கேட்டாங்க, அந்த அப்போஸ்தலர்கள் அந்த சீஷர்கள் கேட்டாங்க, மீன் வலை அதெல்லாம் விட்டு விட்டு வந்தாங்க. வரும்போது கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல தெரியுது இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து 2 மணி நேரம் வாரா வாரம் உட்காடுறமே என்ன கிடைக்கும்? இது மனுஷ சுபாவம். இன்னைக்கு நான் கூட ஆரம்பத்தில் அப்படிதான் கேட்டேன், ஒரு பிரதர் கிட்ட என்ன பிரதர் வார வாரம் கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் பிரதர் இந்த வசனம் தான் எனக்கு காமிச்சாரு என்னன்னா, அதாவது மத்தையும் 25:34 வசனம்,
அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தொகுதரோடும் கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் பேசியிருப்பார்.
மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதர்களோடு, தூதர்னா யாரு? பரிசுத்த வான்களோடு அவர் வரும்போது தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் பேசியிருப்பார். உலகத்தின் மேல் தீர்ப்பு செய்வார். அப்ப தேவன் என்ன பண்ண போறாங்க? உலகத்தை தாமே தீர்ப்பு செய்யறதில்ல, அந்த தீர்ப்பு செய்யற வாய்ப்பு யாரு கொடுக்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு கொடுத்துறாரு. இயேசுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு அடித்து விடலையும் உலகத்துல பின்பற்றி நடந்த ஜனங்களுக்கே தேவன் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆக தானியல் கண்ட தீர்க்க தரிசனத்துல இன்றைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? தானியல் பார்த்த தீர்க்க தரிசனத்துல இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் சொல்றீங்களா? எங்க இருக்கிறோம் இன்னைக்கு? உலகத்துல எங்கேயுமே ராஜாக்கள இல்லாத காலம், பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இன்னைக்கு சுத்தமா இந்த உலகத்துல இல்லாத ஒரு காலத்துல இருக்கிறோம். எல்லா ராஜ்யங்களும் இன்னைக்கு உலகத்துல மறைஞ்சு இல்லைங்களா? ஏனெனில் இப்போ இவ்வுலக பேரரசுகள் முடிந்து போன காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ எத்தனாவது பேரரசு வர்றதுக்கு ரெடியா இருக்குது? 5வது உலக பேரரசு வாசப்படியில வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் இல்லை, ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம். நம்ம
இன்னும் நிறைய காலக்கணக்கில் எல்லாம் தேவன் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யம் நம்ம சமுதாயத்தில், நம்ம ஜென்ரேஷன்ல, நம்ம கண்ணு முன்னாடி இந்த உலகத்தில் நடக்க போகுதுமா? நம்ம தான் லாஸ்ட் ஜெனரேஷன். இன்னைக்கு உலகத்தில் எந்த ராஜ்யங்களுமே இல்லாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கல, ஏ தேவன் ரெண்டு விஷயத்தையும் ஒரே விஷயத்த ரெண்டு விதமாக சொல்லிக்கிறேன். ரெண்டுமே தானியலுக்கு காமிச்சார், மிருகங்கள் போல நேபுகாத்நேச்சாருக்கு உலகங்கள் போல காமிச்சார். ரெண்டுமே அதை புரியுது, ஒரே விஷயத்தை தான் புரியுது. அப்ப ஏன் அப்படி தேவன் காமிச்சார் அப்படின்னா, தானியலுக்கு காமிச்சுடா நேபுகாத்நேச்சாருக்கு காமிக்கும் போது இது விலை உயர்ந்த உலோகங்கள் போல காமிச்சார். அப்படின்னா மனிதர்களுடைய பார்வையில இந்த சாம்ராஜ்யங்கள் எப்படி இருக்குது? விலை உயர்ந்த உலோகங்கள் போல. பாருங்க, பாபிலோன் த கிரேட், நேபுகாத்நேச்சார் த கிரேட், இந்த போர் சைரஸ் த கிரேட், அப்புறம் வந்து அலெக்சாண்டர் த கிரேட், இப்படி நல்லா சொல்றாங்க ஐயா. அகஸ்ட சீசர் த கிரேட், கான்ஸ்டன்டைன் த கிரேட் அப்படின்னு ஏன்னு தெரியுங்களா? ஏன் அவன் நிறைய பேர்த்த கொலை பண்ணிருக்கான், நிறைய பேர்த்த சாவடிச்சிருக்கான். மேகப்பெரிய சாம்ராஜ்யத்துல அந்த கோரிஸ் ராஜா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவருடைய ஆர்மி போச்சுனாக்கா வீடுகளுக்குள்ளெல்லாம் பூந்து அப்பாவி சின்னங்களை கொலை பண்ணுவாங்க. எப்படி தெரியுங்களா? குழந்தைங்கள பால் குடிச்சுக்கிற குழந்தைங்களை எடுத்துட்டு வந்து கரல் அடிப்பாங்க. சரித்திரங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அலெக்சாண்டர் எப்படி தெரியுங்களா? அவருடைய அந்த ஸ்பீடு எப்படி வந்துச்சுன்னா, கண்ணு முன் தெரியாம வெட்டுவாங்க. யாரு முன்னாடி இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. பார்க்கறவங்க எல்லாம் ஆடு மாடு மிருகம் மனுஷன் கர்ப்பிணிகள் வயசானவங்க குழந்தைங்க அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்க காமிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாவடிப்பாங்க. அதனால்தான் மனுஷங்க என்ன சொல்றது, அலெக்சாண்டர் பார்த்து அலெக்சாண்டர் தான் இப்படி சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய பார்வையில இந்த சாம்ராஜ்யங்கள் எப்படி இருக்குது? மிருகத்து கோப்பாக தேவன் காமிச்சார். அதனால தான் தேவன் இந்த சாம்ராஜ்யங்களை இப்படி காமிச்சார் சொல்லிருக்கிறேன். அப்போ இந்த ஒரு கொடிய மிருகங்களுக்கு தேவன் நோக்கி சொல்லுகிறார். அப்ப இந்த ராம் சாம்ராஜ்யங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது யாருடைய ராஜ்யம் வரும்? உள்ள தேவனுடைய ராஜ்யம் உள்ள வரும். தேவன் இதை பத்தி அருமையா சொல்லிட்டு சங்கீதம் 110:5,
உம்முடைய வலது பரிசுத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தினாலே ராஜாக்களை வெட்டுவார்.
உமது வலது பரிசுத்தில் இருக்கிற ஆண்டவர் யாரு? இயேசு. தம்முடைய கோபத்தினால் என்ன பண்ணுவார்? இந்த ராஜாக்களை வெட்டுவார். இந்த ராஜ்ய பாருங்க, எல்லாத்தையும் உலகத்திலிருந்து எடுத்துருவார். உலகத்துல யாரு ராஜான்னு இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் இருக்கணும். இப்ப 40 வருஷம் சதாமோசன் இருந்தாரு, விடமாட்டாரு கர்த்தர். என்னாச்சு இப்ப சதாமோசன்? தாடி எல்லாம் வளர்த்துட்டு சுச்சை கட்டினாங்க. நேபாளில் கூட ஒரு மன்னர் இருந்தார், இப்ப என்ன இன்னும் போயிட்டார். இங்கிலாந்து தேச ராணி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க? சும்மா ரப்பர் ஸ்டாம்ப். அவ்வளவு உலகமெங்கும் அந்த ராஜ்ய பாரங்களை கர்த்தர் எடுக்கிற காலத்துல சகோதர சகோதரர் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, 75 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த உலகத்துல நடக்கவே இல்லை. படிங்க 6வது வசனம், அடுத்த வசனம்.
அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார்.
எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். ஜாதிகளுக்குள்ள அவர் நியாயம் தீர்ப்பார். அப்புறம்
எல்லா இடங்களையும் பேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார்.
இரண்டாம் வசனம் படிக்கலாம்.
கர்த்தர் சியோனில் இருந்து உமது வல்லமையின் தெங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும்.
எப்படி ஆளுகை செய்யணும்? உம்முடைய சத்துருக்களின் நடுவே அதான் கைகளால் சேர்க்கப்படாத கல் அங்க வந்துச்சு. அவர் கர்த்தருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல சத்துருக்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது யாருடைய ராஜ்யம் உள்ள வரும்? தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் இயேசு இந்த ராஜ்யம் பத்தி நிறைய பேசிட்டு நம்ம பாக்குறோம். எல்லா இடங்களையும் பிரேதங்களா நிரப்புவார்னு சொல்லும் போது இந்த மாதிரியான மரணங்கள் 75 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நடக்கவே இல்லை. முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், முதலாம் உலக போர்ல 1 கோடி பேர் செத்துட்டாங்க. இரண்டாம் உலக போர் நடந்துச்சு, 1,25,00,000 பேர் செத்துட்டாங்க. வியட்நாம் போர், கொரியா போர், ஈரான் ஈராக் போர் எத்தனையோ நடந்தது. இன்னைக்கு அது மட்டும் இல்ல, சுதந்திர போர்களுக்கு பின்பு இன்னைக்கு எல்லா தேசங்களிலும் உருவாகி வரக்கூடிய புரட்சிகள். உண்மையிலேயே நாம் தேவனுடைய ராஜ்யம் துவங்கப்படும் நாட்களின் பக்கத்தில் இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்படி எல்லா சுயநலமும் அரசியல் அமைப்புகளும் சுயநலமான அரசியல் அமைப்புகள் அழிந்து போய்விட்டாலும் கூட இன்னைக்கு ராஜாக்களுக்கு அடுத்தபடியாக அந்த 10 விரல்களுடைய ராஜ்யம் கூட முடிந்து போன காலத்தில் நாம் இருந்துருக்கிறோம். ராஜாக்களுக்கு அடுத்தபடியாக முதலாம் உலக போருக்கு பின்பு யார் வந்தாங்க? கம்யூனிசம் வந்துச்சு ரஷ்யாவில். அதுக்கு கூட தேவன் வாய்ப்பு கொடுத்தார் இல்லைங்களா? அதை பத்தி கூட தேவன் வசனத்தில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது ஆமோஸ் கீழ்த்து தர்சனம் 5வது அதிகாரம் 18வது வசனம்,
கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது.
தப்பினவன் குறிக்குதுங்க, ராஜ்யங்களே குறிக்குது இல்லைங்களா? அந்த குறிப்பா கடைசிய உலகத்தை ஆண்டு கொண்ட பேரரசு எதுங்க? கடைசியா அந்த பத்து ரோம பேரரசு நடந்துச்சு, அதை தொடர்ந்து அந்த பத்து பிரிவுடைய சாம்ராஜ்யம் கூட நடந்துச்சு. அதுல ஒண்ணு முக்கியமானது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இல்லைங்களா? பிரிட்டிஷ்கார உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சிம்பல் எது? அவங்களுடைய தேசிய சிங்கம் எதுங்க? சிங்கம். அதான் தேவன் இங்க சொல்லிட்டு சிங்கத்துக்கு தப்பினவன் அப்படின்னா சிங்கம் சாதாரண சிங்கத்தை சொல்றது இல்ல, சிங்கத்துக்கு தப்பினவன். அப்ப அந்த ராஜ்யங்களுக்கு தப்பினவன் எங்க
மாட்டிட்டான்?
கரடி. கரடி யாரு? எந்த நாட்டினுடைய அடையாளம்? ரஷ்யா இல்லைங்களா? அதுக்கப்புறம் சோசியலிசம் கம்யூனிசம் வந்துச்சு. இன்னைக்கு கம்யூனிசம் என்ன ஆச்சு? 35 துண்டுகளாக மாறிவிட்டது. அப்புறம் கரடிக்கு தப்பினவன் எங்க வர்றான்?
அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும்.
அப்ப இந்த கரடிக்கு தப்பிட்டு வந்து வீட்டின் மேல் கை வைக்கிறான், அப்ப என்னது? பாம்பு. அப்ப வீடு எதை குறிக்குது அப்படின்னாக்கா, இன்றைக்கு ஜனநாயகம் குறிக்குது. வீடுங்கிறது எது குறிக்குது? ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம் கூட இன்னைக்கு மனுஷங்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதங்களே தர முடியும். இன்னைக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா மற்றும் அமெரிக்கா. அமெரிக்காவிலேயே 30 லட்சம் பேர் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. வெளியில யாருக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அங்க இருக்கிற சகோதரர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க, இந்தியா எப்படி நீங்க ஜனநாயக நாடு? அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் சொல்றாங்க. இல்ல ஒரு குடிசை குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்களா? கரெக்டா. அப்போ இந்த இந்த வீட்டின் மேல் கையை வைக்கலன்னா வீட்டுக்குள்ள வந்து நமக்கு பாதுகாப்புன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஜனநாயகம் கூட மக்களுக்கு எப்படி இருக்கு? அது வந்து ஆபத்தாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜனநாயகம் கூட இன்னைக்கு தோல்வி அடைந்து வருகிற காலத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதன்படி பார்த்தா தேவன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தார். இந்த உலகத்தை ஆளுகை சேர்ந்துட்டு எல்லா வகையிலும் தேவன் வாய்ப்பு கொடுத்தார். யாருனால என்ன பண்ண முடியல? தீர்வு கொண்டு வர முடியல. அதனால எல்லா வகையான அரசியல் மற்றும் மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எதுனாக்கா தேவனுடைய ராஜ்யம். அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய டெய்லர். கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், அதுக்குள்ள போய் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் தெரிஞ்சிடும். இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஆகாய் 2:7. ஆகாய் 2:7. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அப்படின்னா ஜாதினா அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேஷன்ஸ் இல்லைங்களா, தேசங்கள். சகல தேசங்களாலும் விரும்பப்பட்டவர் வருவார்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு பற்றி சொல்லுகிறேன். ஆகவே தேவனுடைய மகிமையான ராஜ்யம் இந்த பூமியின் மேல வர்றதுக்கு ரொம்ப பக்கத்துல நம்ம இருக்கிறோம். எல்லா ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உடனடியான தீர்வு. இன்னும் ராஜ்யம் பத்தி நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஆழமான சக்தியங்கள் தேவன் கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஆவலா தருக்குது, ஆசையா தருக்குது. ஆனா இன்னைக்கு சொன்னா சொல்லி இல்ல. 53 வகுப்புகள் முடிட்டோம். முதல்ல அத்திபார ரொம்ப கரெக்டா ஸ்ட்ராங் ஆகட்டும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய சக்திங்களை நம்ம இன்னும் பார்க்க போறோம். அப்ப ஒரு வகுப்புல அடுத்த வாரத்துல என்ன பார்க்க போறோம்னா, மனித தேவனுடைய ராஜ்யம் பற்றியும் அதுல மனுஷங்களுக்கு எல்லா மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவன் எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிறத குறித்து அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட இந்த யாவரையும் தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இப்பொழுது நம்முடைய